போது இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போற கிளாஸஸ்ல பார்ப்போம். ஒருவேளை தேவன் அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நிலை கிருபையில தந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனா அவங்க ஒரு தூத நிலையில தான் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன நிலைமை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிலைமை அங்க அங்க ஒரு ஸ்பிரிட் நேச்சர் அங்க தேவன் அவங்களுக்கு தரலாம். இதுதான் நம்ம அந்த உங்கள் முன்பாக வைக்கிற அந்த, அதுதான் நம்ம பார்த்தோம் அந்த ஆசீர்வாதம், என்ன விதமான ஆசீர்வாதம் இறுதியாக தரிச்சு கொள்ள போறாங்க தெரியல. அதனால தான் அந்த குதிரை எந்த திசை நோக்கி அங்க பிரயாணம் செய்யல. ஆனா கண்டிப்பா தெளிவா ஆயிரோட அரசாட்சி முழுவதும் அவங்க பூமியில பிரபுக்கள், பரிபூர்ண மனுஷங்கள். அதற்கப்புறம் தேவனுடைய கிருபை அதாவது அவங்க மேல எப்படி இருக்குது அது நம்ம பார்க்கணும். அது இன்னும் கூட கிளாஸ்ல தேவன் சித்தம் இருக்கும் போது நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இதோட இந்த சகரியாவினுடைய நான்கு ரதங்கள் அங்க முடியும். அப்போ தேவனுடைய வசனத்துல எளிமையா அவருடைய தெய்வீக திட்டம் இந்த 7000 வருஷத்துல நிறைவேறும் போது இந்த ரெண்டு பரிபூர்ணமான ராஜ்யங்களுக்கு மத்தியில் இருக்கிற காலகட்டத்துல இருந்து இந்த நான்கு வகுப்பார தேவன் பூமியில் இருந்து பிரிச்சு விருதமான ஆசீர்வாதங்களுக்கு உயர்த்துறது நம்ம பார்க்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த தொடர் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட், அது ஒரு ஆச்சரியம் படுற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் ஒரு ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம பைபிளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு, அதாவது கிரேட் பிரமிடு, மகா பிரமிடு அப்படின்ற தலைப்புல உலகின் உலக அதிசயங்களே இது ஒன்று இல்லைங்களா, அந்த பிரமிடை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் வேதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் வழிநடத்த அதற்கு துவக்க ஜோரமாக சகோதரர் சார்லஸ் அவர் ஜெபிக்குமார். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருக்குமார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேவன் ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த பிரமிடு பற்றியதான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் தாமே எங்களுடைய மனக்கண்களை திறந்து உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுடைய இருதயங்களை கர்த்த ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களுக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா, நீங்க தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது பிரமிடு, மகா பிரமிடு என்ற தலைப்புல சத்தியத்தை பார்க்க போறோம். சகோதரர்களே சர்வே சந்தான, கிறிஸ்துவுக்கு மிகவும் முன்பாக அளிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கிறிஸ்துவின் நாமத்திலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல இந்த வகுப்பிலே வாஞ்சோடு வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. உலகின் மகா பிரமிடும் வேதாகமும் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த ஒரு விஷயமானது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டதுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக பிரமிடுகள் என்று சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா எகிப்து தேசம் இல்லைங்களா, எகிப்து தேசம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் அதுல சில உடல்கள் வந்து பதப்படுத்தப்பட்டு அதற்குள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், அந்த அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு புதுமையான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையில் இன்னைக்கு இது நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த மகா பிரமிட் பற்றி நம்ம பார்க்கும்போது இது பழங்கால
ஏழு அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. அதில் பழங்காலத்தில் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க ஏழு. அதில் வந்து இதில் அதில் நம்பர் ஒன்னில் எது இருந்துச்சுன்னா இந்த பிரமிட் தான். ஏன்னா எகிப்தில் வந்து 36 பிரமிடுகள் இருக்குது. அதில் இந்த நம்மளுடைய சத்தியத்தில் இருக்கிறது பிரமிடு அது ரொம்ப ரொம்ப அதுதான் வந்து இருக்கிறதுலேயே எல்லா வகையிலும் பெரிய பெரிதானது. அதனால தான் கிரேட் பிரமிட், கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பழங்கால இதில் அந்த அதிசயங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு கட்டிடம் அல்லது வந்து என்ன சொல்லலாம்னா அது பாபிலோனின் தொங்கும் தோட்டம் அதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பாபிலோனி ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து அவருடைய அரண்மனை முழுவதும் தோட்டமாக வச்சிருந்தார். இங்கிருந்து நம்ம பார்த்தா அரண்மனையே அரண்மனைமாரி தெரியாது, ஒரு செடிகள் மரங்கள் பூக்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி மாதிரி தெரியுது. அப்படி அவர் வந்து வச்சிருந்தார். அது வந்து உலக அதிசயங்களின் ஒன்றாக திகழ்ந்தது. இன்னும் வந்து கிரேக்க தேசத்தில் அந்த கடவுள்கள் ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய ஒரு பெரிய சிலை அது அந்த காலத்தில் உலக அதிசயங்களின் ஒன்றாக இருந்தது. இப்படி ஏழு அதிசயங்களில் அதுவும் ஒன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த அந்த ஏழு அதிசயங்களில் மற்ற ஆறும் அழிந்து போச்சு. அது வந்து எல்லாம் அந்தந்த குறிப்பிட்ட காலங்களில் எல்லாம் அழிந்து விட்டன. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அது கொடுத்துருக்குறாங்க அந்த பழங்கால உலக அதிசயங்கள். அது எந்த வருஷம் அழிக்கப்பட்டது, யாரால் அழிக்கப்பட்டது, சிலது பூமி அதிர்ச்சிகள் அழிந்து போச்சு, சிலது வந்து போர்னால் அழிக்கப்பட்டது, இதெல்லாம் பல காரணங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் மிஞ்சி நின்னது இந்த மகா பிரமிட். அப்புறம் ரெண்டாவது லிஸ்ட் போடுறாங்க உலகத்தில், ரெண்டாவது லிஸ்ட் போடும்போது அதுலேயும் நம்பர் ஒன்னில் எது வந்துச்சுன்னா இதுதான் பிரமிட் தான் வந்துச்சு, அதாவது மகா பிரமிட். அப்புறம் அதை தொடர்ந்து தான் இந்த நம்மளுடைய தாஜ்மஹால், அப்புறம் இந்த சீன பெருஞ்சுவர், பைசா நகரத்தினுடைய சாய்ந்த கோபுரம் போன்ற சில பொருள்கள் எல்லாம் கூட இருந்துச்சு. அவர் இப்போ லேட்டஸ்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மூணாவது லிஸ்ட் எடுத்தார். ஏழு அதிசயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி இது இதெல்லாம் உலக அதிசயம் சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து இந்த மகா பிரமிட் வரல, இப்போ லேட்டஸ்டாக இருக்கு. நாமளே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், என்ன இந்த பிரமிடை வந்து விட்டுட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் என்னன்னா என்ன அவங்களுடைய கருத்து கொடுத்துட்டாங்கன்னா இது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை, இது வந்து என்றென்றைக்கும் இது உலக அதிசயம் தான், அதனால் இதுக்கு வந்து மக்களுடைய ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ லேட்டஸ்டாக. அதனால தான் மற்ற ஏழு கொண்டு வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இது வந்து என்றைக்கும் இது உலக அதிசயம்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்போ புதிய பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ உலகமே இன்னைக்கு வந்து அதை ஏற்றுக்கொண்டிருந்தது நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பிரமிடுக்கும் வேதாகமத்துக்கும் என்ன சம்மந்தம், ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா ஆமாம் சம்மந்தம் இருக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் எப்படி அது வேதாகமத்தோடு ஒத்து வருது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி பேசியிருக்கிறாரு. ஏசாயா 19 அதிகாரம் 19:20. அக்காலத்திலே எகிப்து தேசத்தினுடைய நடுவிலே அப்புறம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருக்கும், அதன் எல்லை அருகே ஒரு ஸ்தம்பம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா எகிப்து தேசத்தின் சேனைகளின் கர்த்தருக்கு அது அடையாளமும் சாட்சியுமாக இருக்கணும். அப்போ இந்த வசனங்களை நம்ம படிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலத்துல எகிப்து குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம், ரொம்ப ஆச்சரியமான தீர்க்க தரிசனம். அவருக்கே வந்து அவர் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காரு, புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிரமிட் பற்றி கடந்த அதாவது 150 வருடங்களுக்கு முன்பு வரை யாருக்குமே தெரியும். 150 வருடங்களுக்கு முன்பு தான் இதனுடைய ஆராய்ச்சிகள் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே சொல்லப்படுற அந்த வசனத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா அக்காலத்தில் அப்படிங்கிறார். அப்படின்னா அக்காலத்தில்னா எந்த காலத்தில் அப்படின்னா இந்த உலகத்தின் முடிவின் காலத்தில். ஆனால் அது வரைக்கும் அது அமைதியாக இருக்கும். ஆனால் உலகத்தின் முடிவின் காலத்தில் தான் அது எகிப்து தேசத்தில் ஒரு பலிபீடமாக அது மாறும். அப்படின்னு பார்க்கணும். அப்போ குறிப்பிட்ட காலம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 150 வருடங்களுக்கு முன்பு தான் இதனுடைய ஆராய்ச்சிகள் ஆரம்பமாச்சு உள்ளது. அது மட்டும் இல்ல, இந்த பிரமிட் பத்தி எப்படி சொல்லிக்கிறதுன்னா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அப்புறம் ஒரு ஸ்தம்பமுமாக இருக்குது எகிப்தின் நடுவில். பொதுவாக இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த வசனம் படிக்கும்போது. உண்மையிலே இது வந்து பிரமிடு தான் குறிக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா தேவனுடைய சாட்சி எந்த ஊர்ல தேவன் வச்சிருக்கிறாருன்னா இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் ஜனங்களே தேவன் தெரிந்து கொண்டாரு. ஜெருசலேம் வந்து தேவனுடைய சிங்காசனமாக பைபிளில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனுடைய சொந்த ஜனங்களாக அந்த பழங்காலத்தில் தேவன் வந்து ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போது எகிப்துக்குள்ள இவருக்கு என்ன சாட்சி, தேவனுக்கு என்ன சாட்சி? எகிப்து என்பது எதற்கு முன்னடையாளமாக இருக்குதுன்னா உலகத்தின் ஜனங்களுக்கு முன்னடையாளமாக இருக்குது. அப்போ இஸ்ரேல் வந்து ஆவிக்குறி இஸ்ரேலர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த எகிப்துக்குள்ள போய் எகிப்துக்குள்ள தேவனுக்கு இது எப்படி சாட்சியாக இருக்க முடியும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த மகா பிரமிட் பத்தி அதுக்குள்ள தேவனுக்கு அது எப்படி சாட்சியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பதாக நம்ம அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இந்த பிரமிடு வந்து பிரமிட் பத்தி பொதுவான கருத்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து அந்த காலத்துல பார்வோன் மன்னர்கள் எகிப்து தேசத்துல வாழ்ந்த பார்வோன் மன்னர்கள் மரிக்கும் போது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சு உடலை பதப்படுத்தி வைப்பாங்க. இன்னைக்கு கூட ஆராய்ச்சிகளை நான் பாக்குறேன், நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்துருக்கலாம் அந்த உடல் எப்படி இருக்குது பாத்தீங்க. அப்போ அதெல்லாம் அந்த நல்லா டைட் பேண்டேஜ் பண்ணி அப்புறம் சில கெட்டு போகாத சில பொருள்கள் வாசனை திரவியங்கள் அதெல்லாம் உள்ள வச்சு அந்த சரீரத்துக்குள்ள வச்சு பதப்படுத்தி உள்ள வச்சிடும். அதுக்கு பேர் தான் மம்மி, மம்மிஸ். அப்புறம் அவங்க போட்டிருந்த நகை, வெள்ளி, அவங்க போட்டிருந்த துணிகள், அவங்களுடைய சொத்துக்கள், இதெல்லாம் முக்கியமான பொருள்கள்லாம் கூட அவங்க பக்கத்தில் அவங்க அவங்களுடைய கிரீடம் இதெல்லாம் கூட பக்கத்தில் வச்சிருவாங்க. எதுக்காகன்னா நம்பிக்கை என்னன்னா எகிப்து தேசத்தினுடைய ஜனங்களுடைய நம்பிக்கை இந்த ராஜாக்கள் செத்து போனாலும் வேறொரு உலகத்துக்கு போய் அங்கேயும் பார்வன்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ அங்கே போகும்போது அவங்களுக்கு இந்த பொருளெல்லாம் வேணும் இல்லைங்களா, கிரீடம் அந்த மாதிரி பொண்ணு இதெல்லாம் வேணும். அதுக்காக அப்படி அவங்களுடைய நம்பிக்கை எகிப்து தேசத்தினுடைய நம்பிக்கை அப்படி அதுக்கு அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா இருக்கிற 36 பிரமிடில் 35 பிரமிடுகளில் இந்த உடல்கள் இருந்தது, மம்மிஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பிரமிடில் மட்டும் எந்த விதமான உடலே கிடையாது. அதாவது ராஜாவினுடைய உடலோ அல்லது அவனுடைய மனைவி ராணியினுடைய உடலோ அல்லது குழந்தைகளுடைய உடலோ எதுவுமே கிடையாது. ஆனால் இதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு உள்ளே போய் எல்லாம் பார்த்து எல்லாம் தேடுன்னு தேடிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி உடல்கள் பதப்படுத்தவே கிடையாது. அது மட்டும் இப்போ லேட்டஸ்டாக கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்பதாக டிஸ்கவரி சேனலில் நம்ம பார்த்துருக்கலாம், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட போட்டாங்க அதை பற்றி. அவங்க வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த சில அறைகள் சில வழிகள் எல்லாம் இருக்குது, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நோண்டி பார்த்தாங்க, ஓட்டை போட்டு ரோபோட் மூலமாக ஓட்டை போட்டு உள்ளெல்லாம் போய் தேரையெல்லாம் பார்த்து திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் இதுக்குள்ளே கூட உடல்கள் இருக்குது, உடல் இருக்குது, எலும்பெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய ஆராய்ச்சியில் அது இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னாங்க. இதெல்லாம் யாராவது தொடர்ந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் கேஸ் சீடியெல்லாம் நம்மகிட்ட இருக்கு இந்த கிரேட் பிரமிட் பற்றி. அப்போ ஆராய்ச்சிகள் நான் ரொம்ப பலவிதமான ஆராய்ச்சிகளை நம்ம பண்ணிட்டேன், பல கோணங்களில் இது இதை பற்றின ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கிறாங்க. செய்யும்போது போய் ஆச்சரியப்பட்டு தான் வந்திருக்கிறாங்களே தவிர இதனுடைய முழு விவரம் பற்றி யாருக்குமே இது வரைக்கும் புரியல. அதனால தான் நம்ம பிரதர் வந்து அதுக்கு சரியான பேர் வச்சிருக்கிறாங்க, ஏன்ஷியன்ட் ஒண்டர் மாடர்ன் மிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பழங்கால அதிசயம், தற்கால ரகசியம் அதிசயம். அப்போ இதுக்குள்ள அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்த ஆச்சரியமான அமைப்பு முறைகள், கட்டிட அமைப்பு, தொழில்நுட்பம், அப்புறம் அதுக்குள்ள மறைந்திருக்கிற கணக்குகள், அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் வான சாஸ்திரம் போன்ற பல துறைகள், பல துறைகளில் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. பூகோள ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட்லேருந்து எல்லாம் போய் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படி தான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன அது என்னன்னே புரிந்து கொள்ள முடியல. அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து உலகத்துக்கு வெளியில் காமிச்சிருக்கிறாரு, ஆனால் அது எதுக்காக இது கட்டப்பட்டது என்ன இதுன்றது அவங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியல. இன்று கூட அநேக ஆராய்ச்சிகள் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த கட்டிடமானது இந்த யாரால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல எகிப்துல ராஜாவாக இருந்த குஃபு மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முடிவுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த குஃபு மன்னர்னால கட்டப்படுறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கல. ஏன்னா எகிப்துல இருந்த, அதாவது எப்படி அவங்க கம்பாரிசன் கொடுத்தாங்கன்னா, மற்ற 35 பிரமிடுகள்ல இருக்கிற அளவுகள், அதனுடைய கட்டிட அமைப்புகள், அது கூட கொண்டு வந்து இதை கம்பாரிசன் பண்ணி பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மற்ற பிரமிடுகளில் எந்த ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பம் அல்லது வந்து அளவுகள் எல்லாம் வந்து இதே போல கிடையாது. அப்போ அது என்ன முடிவுக்கு வந்து வந்தாங்கன்னா, இது எகிப்தினுடைய அரசர்களால் கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில், ஏன்னா அந்த எப்படி சொல்லணும்னா, அந்த 35 பிரமிடுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்தந்த ராஜாக்களுடைய உடல்கள் அதில் இருக்கும், பக்கத்தில் செவத்தில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஹைரோ கிளாபிக்ஸ்னு பேருங்க, அந்த அந்த எழுத்துக்கள் எழுதுவாங்க. அதாவது எழுத்துக்கள்னா எழுதுறது இல்லை, படம் போட்டு வைப்பாங்க. படம் வரைஞ்சு படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் தான் அதெல்லாம் எடுத்து படிக்க முடியும். படங்களை வார்த்தைகளை படிக்கிறது அந்த ஒரு மெத்தட் அது. அதுவும் அந்த மாதிரி மற்ற பிரமிடுகளெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பிரமிடில் செவத்துலேயோ எங்கே எந்த இடத்துலையுமே வந்து ஒரு எழுத்து கூட கிடையாது. அந்த மாதிரி எழுத்துக்களோ படங்களோ ஒன்றுமே கிடையாது. அப்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. முதலாவது இதனுடைய கட்டிட அமைப்பை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வேதாகமத்தோட சம்மந்தப்படுத்தும் போது உண்மையிலேயே அது வந்து வேதாகமத்தோட சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம உறுதி பண்ணோம். சும்மா வந்து கண்மூடித்தனமாக நம்ம அதைய பேசுறதோ ஏற்றுக்கொள்வது அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா அது சத்தியத்துக்கு சத்தியமாக இருக்காது. அதனால் நம்ம இதனுடைய ஆராய்ச்சிகளே முழுமையாக பண்ணி பார்க்கும்போது அப்போதான் நமக்கு தெரியுது இது எப்படிப்பட்ட ஒரு பில்டிங், யார் கட்டிட்டாங்க அப்படின்னு. அப்போ இன்னும் கூட இதில் முதலாவது நம்ம பார்க்கும்போது இந்த பிரமிடினுடைய உயரம் எடுத்துக்கொண்டால் எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 486 அடி உயரமாக இருக்குது. 486 அடி உயரம். அப்போ அது ஹைட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம புரிந்து கொள்வது, 486 அடி உயரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலன்னா, ஒரு 40 முதல் 45 மாடி உள்ள கட்டிடும். இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர அளவுக்கு வேணா, ஒரு மாடி என்பது ஒரு 9 அடி இல்லைங்களா, 9 அடி. அப்போ எவ்வளோ போடலாம், 45 சொல்லலாம். அப்போ 45 மாடி உள்ள ஒரு கட்டிடம் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நினச்சிப்பா. இங்கே இருக்கிற சேலம் கேசல் நம்ம பார்க்கும்போது அதையே நம்ம இப்படி தானே பார்க்குறோம். அப்போ மேலேருந்து யாராவது நம்மளை பார்த்தா எப்படி தெரியுறோம், சின்ன பூச்சிங்க மாதிரி தெரியுது. இப்போ பாம்பேயில் அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹைட் ரொம்ப ரொம்ப மல்டி ஸ்டோரிஸ் இருக்குது. அதாவது ஒரு 30 மாடி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிக்கிறாங்க. இங்கே பெங்களூரில் கூட 24 மாடி இருக்குது, சென்னையில் வந்து 14 மாடி. அதுதான் தமிழ்நாட்டிலேயே உயரமான ஒரு பில்டிங். அமெரிக்காவில் வந்து 110 மாடி கட்டியிருந்தாங்க, அது வந்து இன்னைக்கு இல்லாமல் போச்சு. அதே தொடர்ந்து மலை 64 மாடி கட்டுறாரு இப்போ. அப்புறம் மலேசியா சிங்கப்பூர்லாம் கூட 60-70 அப்படியெல்லாம் கூட கட்டிட்டு வரோம். ஆனாலும் இந்த பிரமிடு பார்க்கும்போது இது நவீன யுகத்தில் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அந்த காலத்தில் இது 40 முதல் 45 மாடி கட்டிடானா, இதனுடைய வடிவமைப்பு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் எப்படி கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய சைடு அதாவது நான்கு முனைகளை நம்ம போய் நடந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு முனைகளும் இந்த இடத்துல இந்த லைட்டு தெரியுது, இந்த 4 முனைகள் 4 முனைகள் இருக்குது. அடியில் வந்து சதுரமாக இருக்கும், பிரமிடுன்றது சதுரமாக இருக்கும், மேலே வந்து ஒரு கூம்பு வடிவு. அப்போ அந்த அடி பேஸ் வந்து சதுரமாக இருக்கும். அப்போ ஒரு சைடு எவ்வளோ நீட்டம் அப்படின்னா 764 அடி நீட்டம் உள்ளதாக இருக்குது. மொத்தத்தில் வந்து அதாவது 764 ஸ்கொயர் ஃபீட் அதில் அந்த ஒரு சைடு அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எத்தனை ஏக்கர் ஏரியாவில் கட்டிக்கிட்டாங்கன்னா, இது 13 ஏக்கர் நிலத்தில் கட்டிக்கிறோம். 13 ஏக்கரில் ஒரு பில்டிங் கட்டிக்கிறோம், ஒரே பில்டிங் சிங்கிள். ஆனால் இன்றைக்கி நம்ம 13 ஏக்கர் என்னென்னமோ பண்ணிடலாம், ஆனால் அந்த 13 ஏக்கரில் இந்த ஒரே பில்டிங் தான் நிற்குது. அது மட்டும் இல்லை, இதை வந்து ஏன் கிரேட் பிரமிடுன்னு சொல்கிறாங்கன்னா, இதனுடைய வேலை திறன் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதனுடைய கட்டிட அமைப்பு முறை, இதெல்லாம் வந்து மற்ற பிரமிடுகளை காட்டிலும் பல மடங்கு பக்கத்திலே வர முடியாது மற்ற பிரமிடுகளெல்லாம். அந்த அளவுக்கு இதனுடைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்துவ தோன்றினதுலேருந்து இன்னைக்கு 2000 வருஷம் ஆகிட்டு இருக்குது. ஒரு கணக்கு அப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஆராய்ச்சியாளர் கொடுக்குறாங்கன்னா, இங்கிலாந்து தேசத்துக்கு இது வரைக்கும் 2000 வருஷமாக கட்டப்பட்ட எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ சர்ச்சுகள், இதெல்லாம் அடங்கியிருக்கிற கட்டிட பொருள்கள் இந்த பிரமிட்ல பிரமிட் கூட ஒப்பிடும் போது இன்னும் அது வந்து ரீச் ஆகவே இல்லையா? ஏன்னா அவ்வளோ கட்டிட பொருள்கள் அதில் இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒவ்வொரு கல்லும் பில்டிங் கட்டுறதுக்கு கல்லுக்கள் வேணும் இல்லைங்களா, கல் வேணும். அப்போ இந்த ஒவ்வொரு கல்லும் இந்த இடத்துல இங்கே பாருங்க, கல் மேலே வச்சுட்டு போயிருக்கு. அப்போ இந்த கல் மேலே கல், ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு கட்டிட்டு போகும்போது அந்த ஒரு கல்லினுடைய வெயிட் எவ்வளோ? இன்னைக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு செங்கல் வச்சு கட்டுறோம், எவ்வளோ வெயிட்? செங்கல் எவ்வளோ? 2 கிலோ. 2 கிலோ மேக்சிமம் நல்ல கல் வாங்குறதுன்னா 2 கிலோ வெயிட் இருக்கு. ஆனால் இதில் வச்சிருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஆவரேஜ் எவ்வளோ வெயிட் அப்படின்னா 16 டன். ஒரு கல்லினுடைய வெயிட் வந்து 16 டன். நீங்கள் அப்படின்னா எவ்வளோ கிலோ? 16,000 கிலோ. அதை தூக்கி வச்சுட்டே போயிருக்கிறாங்க. 486 அடி உயரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா, இப்போ தஞ்சாவூரில் ஒரு பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நான் இந்த கிளாஸ் போகும்போது அந்த கல் நான் பார்க்குறேன், ரொம்ப ஆச்சரியம். அது வந்து 30 டன் எடை உள்ளது. 30 டன் எடை உள்ள ஒரு கல் டாப்பில் கொண்டு வச்சுருக்குறாங்க. அப்போ அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், அது நம்ம யோசிக்கிறோம். 30 டன் அவ்வளோ. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு கல் வந்து 16 டன் உள்ள ஒரு கல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கல் மேலே கல்லை வச்சு அவங்க அடுக்கிட்டு போகும்போது அதனுடைய கேப், ஒரு கல் மேலே ஒரு கல் கேப் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு பிளேடு தான் சொருக முடியும். அது வந்து ஒரு பேப்பர் திக்னஸ் தான், அவ்வளோதான் போகும். பெரிய கேப் இல்லை. அது எப்படி வந்து அது மேலே அப்படி கட்டியிருக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு யாருனாலையும் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு புதிர் அது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு இதில் ஒரு இதில் இது இது அநேக கற்கள் இதுக்குள்ளே இருக்கும்போது இதில் ஒரு கல்லினுடைய வெயிட்டு, ஒரு கல் இருக்குது, அந்த கல்லினுடைய வெயிட் எவ்வளோ எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்கன்னா 880 டன். ஒரு கல், அதில் ஒரு கல் கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளே இருக்குது, அந்த கல்லினுடைய வெயிட் மட்டும் 880 டன். அப்படின்னா 880,000 கிலோ. நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த அதனால தான் இந்த கட்டிட அமைப்பு முறை இது வரைக்கும் நம்ம அதை இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்போ இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்க எல்லா ஆராய்ச்சிகளையும் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்மளாக வந்து உருவாக்கி சொல்கிறது. நீங்கள் வேணால் பார்க்கல, எந்த இதில் வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போது அந்த ஒரு கல் அவங்க எப்படி கொண்டு போனாங்க? அந்த காலத்தில் வீல் கூட கிடையாது, வீல் இருந்தால் கூட சுலபமாக கொண்டு போகலாம். ஆனால் வீல் கூட இல்லாத காலத்தில் இந்த 880 டன் வெயிட் உள்ள அந்த கல்லை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க? அது மட்டும் இல்லை, 16 டன் இடையுள்ள ஒவ்வொரு கற்களும் நீளம் எவ்வளோ அப்படின்னா 30 அடி நீளம். ஒரு கல்லினுடைய நீளம் 30 அடி நீளம். அவன் 30 அடி ஷேப் அவன் பண்ணியிருக்கிறான், செவ்வக வடிவத்தில் நீட்டமாக. அந்த 30 அடி வெட்டுறதுக்கு இன்றைக்கு நவீன யுகத்தில் மிஷின்கள் கிடையாதான், இந்த உலகத்தில் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. ஜப்பான்காரன் என்ன பண்ணானுங்க, இது என்ன பெரிய பிரமிடு, நம்ம போய் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலங்களுக்கு முன்பதாக போனாங்க. போய் எல்லாம் அங்கே அந்த டெசர்ட்டில் பிரமிடுக்கு பக்கத்துலேயே எல்லாம் கேம்பெல்லாம் போட்டு பெரிய பெரிய டெக்னாலஜியெல்லாம் கொண்டு போனாங்க. எல்லாம் கிரேன்ஸு அது இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு போகணும். ஜப்பானியர்கள் தான் வந்து டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் நம்பர் 1 உலகத்தில். போனேன், எல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணானுங்க. பிரமிடு இதே மாதிரி நாங்கள் கட்டி பார்க்குறோம் அப்படின்னு. கால்வாசி கூட கட்ட முடியல, எல்லாம் பேக்கப், எல்லாம் ரிட்டர்ன் ஓடிக்கணும், முடியல, நிற்க முடியல. அதுக்கு முன்பதாக கிரேன் அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, கல் தூங்கினா கிரேன் முன்னாடி போச்சு, அவ்வளோ வெயிட். அந்தளவுக்கு வந்து இன்னும் மிஷினரிஸாக உற்பத்தி பண்ணல பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, ஏன் உற்பத்தி பண்ணலாம் இன்றைக்கி அந்த கால இந்த காலத்தில் அதெல்லாம் அவசியம் இல்லை. அப்போ அதை விட சுலபமான வேலை முறைகள் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் இது கூட போய் போட்டி போடலான்னு நினச்சி போகும்போது வேணும் முடியும். அது மட்டும் இல்லை, இது கட்டின காலம் எப்போனா ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பு, இப்போதிருந்து 4000 வருடங்களுக்கு முன்பு கிமு 2170 வருஷத்தில் இது கட்டப்பட்டிருக்குதாக சொல்கிறாங்க. ஏறத்தாழ அது வந்து ஒரு 40 வருடங்கள் தொடர்ச்சியாக கட்டப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு எஸ்டிமேட் கொடுக்குறாங்கன்னா 100,000 பேர். 100,000 பேர் அதில் கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் 100,000 பேர் வேலை செஞ்சாலும் கூட இந்த கற்களையெல்லாம் கொண்டு போய் மேலே வைக்கிற அளவுக்கு அந்த 100,000 பேர் வச்சாலும் கூட அந்த சக்தி அந்தளவுக்கு இல்லைன்றாங்க. பின் இது எப்படி தான் கட்டப்பட்டது அப்படின்னா தெரியாது, எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. அதுதான் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. மொத்தமாக பிரமிடினுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னா 6 மில்லியன் டன். அப்படின்னா 60 லட்சம் × 1000, 60 லட்சம் × 1000 கிலோ வெயிட் உள்ளதாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை இந்த பிரமிடு வந்து இந்த இடத்துல வேண்டாம், இது இடிச்சிடலாம் அப்படின்னு யாராவது நினைச்சு இடிச்சா இடிக்கலாம்னு திட்டம் போட்டாங்கன்னா இடிக்கவே முடியாது. ஏன்னா எகிப்து தேசத்தில் இருக்குது இந்த பிரமிடு. ஒருவேளை எகிப்து கவர்மெண்ட் இந்த பிரமிடு நம்மளுக்கு சும்மா தான் தென்னமா நின்றுருக்குது, இதை வந்து நம்ம தட்டி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டினாங்கன்னா அதை இடத்துட்டு கடத்த முடியாது. ஏன்னா எவ்வளோ ட்ரெயின் வேணும் தெரியுங்களா? 6000 ட்ரெயின் வேணும். ஒவ்வொரு ட்ரெயினும் 1000 டன் வெயிட்டை இழுத்துட்டு போகணும். அப்போ தான் அந்த 60 லட்சம் டன்னுகளை எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துலன்னா அதை போட்டினா கூட அங்கே அது பிரமிடாக மாறிடும், அது கூட முடியும். அது மட்டும் இல்லை, அந்த பிரமிடை இடித்து அதை வந்து எடுத்து அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போடலான்னு சொன்னாக்கா அதுக்காகிற செலவு எகிப்து தேசத்துடைய கஜானாவிலே கிடையாது. எகிப்து தேசம் இல்லாமல் போய்டும். அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா எகிப்து தேசம் பத்தாது, அந்தளவுக்கு அதனுடைய ஐஸ்வர்யம் கிடையாது. அப்போது என்ன நோக்கத்துக்காக இந்த பிரமிடு கட்டப்பட்டுக்குதுன்னா இது என்றென்றும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அது கட்டப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் இந்த பிரமிடினுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க கணிக்கிறாங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கல் கரை இப்போ இந்த மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே கீழே இருக்குது, இதெல்லாம் போயிருக்குது. மேலே சுண்ணாம்பு கலவை பூசியிருந்தாங்க, நல்லா ஒயிட் கலரில் கிளியராக பூசியிருந்தாங்க, ஒரு சின்ன கேப் கூட இல்லை, என்ட்ரன்ஸ் எங்கேன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு பூசியிருந்தாங்க. பகலில் சூரியனுடைய ஒளிப்பட்டு அப்படியே பிரகாசிக்கும், ஒரு நட்சத்திரம் போல தெரிஞ்சுது. ராத்திரியில் நிலவினுடைய ஒளிப்படும் போது அந்த டெசர்ட் அப்படியே வெளிச்சம் வாங்கிச்சு, ரிஃப்ளெக்ட் ஆச்சு லைட்டு, அவ்வளோ அருமையாக அதை கட்டியிருந்தாங்க. ஆனால் நாட்போட அந்த பாலைவனம் புயல் மழை வெயில் எல்லாத்துலேயும் அடிபட்டு இப்போ பாருங்கள் அது எப்படியா இருக்குது பாருங்கள். இந்த எல்லாம் இந்த சுண்ணாம்பு கலவைகள்லாம் போயிட்டு ஆனாலும் கூட அது வந்து நிலைத்து நிற்கிறத நம்ம பார்க்கணும். எத்தனை இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் அதெல்லாம் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் நுழைஞ்சுது, இங்கே கூட வந்திருக்குது பூமி எதிர்ச்சி, இங்கே கூட தான் வந்திருக்குது. ஆனால் இந்த பகுதியில் அது வரவே என்ன நோக்கம்னா இது கட்டப்பட்டதுடைய நோக்கம் என்றென்றும் அது நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இதை இது யார் கட்டியிருப்பாங்க? இது வேதாகம சம்மந்தப்பட்ட விஷயமானா கண்டிப்பாக யார் தான் கட்டியிருக்கணும்னா வேதாகமத்தில் வந்திருக்கிற யாரோ ஒரு பாத்திரம், யாரோ ஒரு மனுஷனை தான் இதை வந்து கட்டியிருக்கணுமே தவிர புறஜாதி மனுஷங்களுக்கு தேவன் வாய்ப்பு தரதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? கரெக்ட் தானே? இப்போ உதாரணமாக தம்முடைய தீர்க்க தரிசனங்களும் எழுதிக்கிறார், அதுக்கெல்லாம் யாரை பயன்படுத்திக்கிறார்? தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை பயன்படுத்திக்கிறார். அதே போல இது வந்து ஒரு வேளை கட்டப்பட்டதாக இருந்துச்சுன்னா குஃபு மன்னரோ ஏரோது மன்னர் பார்வோன்களோ கட்டுறதுக்கு தேவன் அளவு பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இது யார் மூலம் தான் கட்டியிருக்கிறாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு வினோதமான ஒரு கேரக்டர் இருக்குது, மெல்கிசேதேக் பற்றி நம்ம ஒரு 2-3 மணி நேரம் சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மெல்கிசேதேக்கினுடைய சப்ஜெக்ட் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். அது நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா பைபிள் வேத ஆராய்ச்சியாளருடைய அனுமானம் என்னென்னா இந்த மெல்கிசேதேக்கு தான் இதை கட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ மெல்கிசேதேக் யார் அப்படின்னா அந்த காலத்தில் மேய்ப்பன் ராஜா, அந்த ஆபிரகாமின் இடத்துலயே தசம பாகம் வாங்கினவர் அப்படின்னா மேய்ப்பர்களுடைய ராஜா. அந்த காலத்தில் இதுக்கு என்ன பேர்னா இக்ஷாஸ் அவங்களுக்கு பேர், அதாவது மந்தைகள் பெரிய பெரிய மந்தைகள் வச்சுருப்பார், அவரை வந்து ராஜாவாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்தை போனாங்கன்னா அவங்களுடைய ஐஸ்வர்யம் அந்த இதை பார்த்து மந்தைகளே பார்த்து அந்த நாட்டையே எழுதி கொடுத்துருவாங்க. சண்டையெல்லாம் போட்டு நாட்டை பிடிக்கிறது இல்லை இவங்க. இவங்களை பார்த்தாலே ஜனங்க வந்து இவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. இப்போ உதாரணமாக ஆபிரகாமை பார்த்தோன்னே ஆபிரகாமை என்ன பண்ணிக்கிறார் அவருக்கு? உடனே தசம பாகம் கொடு. அவன் அந்த மாதிரி இது ஒரு மேய்ப்பன் ராஜாவாக இருந்தார் மெல்கிசேதேக். அதாவது வந்து ஒரு வினோதமான பாத்திரம், நம்ம முழுமையாக அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்போ இவர் தான் இதை வந்து கட்டியிருக்கணும், தனக்கு கீழே இந்த 100,000 பேரை வச்சு இன்னும் வந்து பெரிய பெரிய தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து தேவன் கொடுத்துருக்குறாங்க ஞானம். உண்மையிலே நம்ம பார்த்தா மனுஷங்களால் கட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லாருடைய தீர்மானம் கன்க்ளூஷன் அப்படிதான் கொடுக்குறாங்க. எந்த ஆராய்ச்சியாளர் உள்ளே போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார், எல்லாம் 6 மாதம் 1 வருஷம் தங்குவாங்க, எல்லாம் பண்ணிட்டு வந்து இது எப்படின்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி கட்டினாங்கிறது யாருனாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிறதாகத்தான் இன்னைக்கு வந்து அநேகர் சொல்லிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இது தேவனுடைய உதாரணமாக நம்ம எடுத்தா ஆசிரியப்பின் கூடாத திட்டம் நம்ம படித்தோம். ஆசிரியப்பின் கூடாத திட்டத்தினுடைய பொருட்கள் எப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமான பொருட்கள், வேலை திறன் அடங்கிய பொருட்கள். அப்போ இதை செய்யணும்னா யார் வேணும்? அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். ஏன்னா நுணுக்கமான வேலை வெள்ளிலும் பொண்ணிலும் ரத்தினத்திலும் வேலை செய்யணும்னா அந்தந்த ஆளுக்கு தான் வேலை செய்ய முடியும். ஆனால் இந்த எகிப்து தேசத்தில் அடிமை வேலை செஞ்சுட்டு இருந்தார், செங்கல் அறுத்துட்டு இருந்தவர்களை கொண்டு போய் இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகள் எப்படி செய்ய முடியும்? அப்போ தேவன் என்ன பண்ணார், ஒரு ஆள் ரெடி பண்ணார் இல்லைங்களா மோசையின் மூலமாக, அந்த பெசலியேல் என்றவரை ரெடி பண்ணி அவருக்கு என்ன கொடுத்தார், தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தார். ஞானத்திலும் அறிவிலும் அவரை நிரப்பினதாக நம்ம பார்க்கணும். அதனால் என்ன பண்ணிட்ட, ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் வந்து வேலை செஞ்சான், நுணுக்கமான வேலைகளை அவன் செஞ்சான். அதே போல தான் இது கூட தேவன் வந்து அந்த ஞானத்தின் மூலம் கொடுத்த ஞானத்தின் மூலம் ரொம்ப ஆச்சரியமான முறையில் இது கட்டிருக்கணும். நம்மளுடைய இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக மனிதர்களுக்கு மேலே தூதர்களுடைய ஒரு உதவி கூட இது கண்டிப்பாக இருந்திருக்கணும், இல்லைன்னா இது வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த 880 டன் வந்து நீங்கள் எத்தனை கோடி ஜனங்க சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ வெயிட்டு. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு பாலை மாதிரி வச்சு மேலே தள்ளணும், வீல் வேறு இல்லை. அப்போ நகர்த்தி 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 எப்படி கொண்டு போகும், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி தேவன் ஒரு உதவி கூட செஞ்சுருக்கணும், இல்லைன்னா இந்த பில்டிங் வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த பிரமிடுக்குள்ளே இன்னும் சில ஆச்சரியமான பிரின்சிபிள்ஸ் இருக்குது, கொள்கைகள், அதாவது கணித ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் வான சாஸ்திர ரீதியாகவும் சில ஆச்சரியமான கோட்பாடுகள் உள்ளே வச்சு கட்டியிருக்கிறார். முதலாவது கணித ரீதியாக நம்ம பார்த்தா, கணித ரீதியில் நம்ம எடுத்துக்கொண்டால் இதில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொபோஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கணித மேதைகள் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணோம், ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க கோணத்தில் தான் பார்ப்பாங்க. நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் பூகோள ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க, அவன் கண்டிப்பாக ஸ்கேலு பென்சிலு பேனை தான் எடுத்துகிட்டு போவான், பேப்பரை எடுத்துகிட்டு அந்த மாதிரி. அப்போ மேத்தமேட்டிக்ஸ்காரங்க உள்ளே போய் அவங்களுடைய கோணத்தில் ஆராய்ச்சி செஞ்சாங்க, இந்த பில்டிங்ஸினுடைய உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் வந்து ஆராய்ச்சி, அதாவது ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, என்ட்ரன்ஸே கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் நிறைய திருடர்கள் போய் அதை வந்து ஓட்ட பண்ணாங்க, ஏன்னா மற்ற பிரமிடுகளை ஓட்ட பண்ணி எடுத்து ஓடிட்டாங்க. பயங்கரமான கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க டெசர்ட்டில், அப்போ அந்த வழியிலலாம் ட்ரேடிங்லாம் டெசர்ட் வழியில் தான் இருக்கும். ஒரு தேசத்துட்டு இன்னொரு தேசத்துக்கு போகணுன்னா ஒட்டகத்தில் தான் போவாங்க மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம். அப்போ வழியில் குறுக்காட்டி கொள்ளடிக்கிறது, அந்த மாதிரி டெசர்ட்டில் பெரிய பெரிய கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த பிரமிடுக்குள்ளெல்லாம் போந்து இருக்கிற அந்த புதை பொருள்கள், அந்த ராஜாக்களுடைய பொருள்கள்லாம் கொள்ளடிச்சு போயிட்டாங்க. அதே போல் இந்த பிரமிடுலேயும் போயிட்டு கொள்ளையடித்தாங்க. அது யார் என்ன பேர் கூட இருக்குது நம்ம சரித்திரத்துக்கு, யார் போய் முதல் முதலாக ஓட்ட பண்ணான்னு. அப்போது அந்த ஒரு கொள்ளைக்காரன் போய் ஓட்ட பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் எங்கிருக்குதுன்னே கண்டுபிடிக்காமல் ஓடிட்டேன், என்ட்ரன்ஸே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த லேட்டஸ்ட்டாக 150 வருடங்களுக்கு முன்பு தான் இதனுடைய என்ட்ரன்ஸ் கூட அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போது அந்த கணிதவியல் ஆராய்ச்சியாளர் உள்ளே போயிட்டு இதற்குள் இருக்கிற பாருங்க, இந்த மாதிரியான சில அமைப்புகள் இதில் இருக்கக்கூடிய இந்த அளவுகள் எல்லாம் வந்து அவங்களுடைய கோணத்தில் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, வெளியிலையும் பார்த்தாங்க உள்ளேயும் போய் பார்த்தாங்க. அப்போது எல்லாம் வந்து அந்த மானிகள் எல்லாம் வச்சு அங்கங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து எப்படி என்ன சொன்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான ஒரு பிரின்சிபல் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, அதுதான் பை ப்ரொபோஷன். அதாவது இந்த பை ப்ரொபோஷன் வந்து எதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பை பயன்படுத்துவாங்கல்ல கணக்கில், எதுக்காக எது சம்மந்தப்பட்டது பை ப்ரொபோஷன்? ஆனால் வட்ட சம்மந்தப்பட்டது இல்லைங்களா, வட்ட சம்மந்தப்பட்டது என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக, வட்டத்தினுடைய பரப்பளவு, வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க பார்முல என்னங்க? சரியா, நம்ம பைபிள் படிக்கும் போது கணக்கு கூட கற்றுக்கலாம். தேவன் எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, பைபிள்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, வெளியில் என்னென்னமோ போய் படிச்சுட்டு இருப்போம் ஆனால் எல்லாம் உள்ள இருக்கு. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஆறுங்கிறது என்னங்க, ஆரம் இல்லைங்களா, அந்த வட்டத்தினுடைய ஆரம், வட்டத்தினுடைய ஆரம். அப்போ அந்த வட்டத்தினுடைய ஆரம் என்பது தான் பிரமிடுடைய உயரமாக நம்ம கணக்கு வச்சா, பூமி லெவல்லேருந்து அந்த பிரமிடுடைய இப்படி இருக்குது பிரமிட், இதனுடைய முனை வச்சாக்கா அந்த ஹைட்டு இல்லைங்களா, அந்த ஹைட்டு தான் என்ன ஆரம். அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பக்கம் உள்ள பூமிக்குள்ள இன்னொரு லென்த் நம்ம கொடுத்த ஒரு சதுரம் பண்ணினாக்கா, சதுரம் அதாவது அந்த முக்கோணத்தின் மேல் ஒரு சதுரம் பண்ணி அதில் ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டு என்ன பண்ணுதாம்மா, 4 முனைகளே டச் பண்ணி வருது அந்த ரவுண்டு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த பை என்பது எதுனா கிரேக்க எழுத்தினுடைய 16வது எழுத்து. கிரேக்க எழுத்தினுடைய கிரேக்க எழுத்து எவ்வளோ எழுத்துகள் இருக்குது, 24 எழுத்துக்கள் இருக்குது. அதில் வந்து 16வது எழுத்து தான் இந்த பை ப்ரொபோஷன். அப்போ இந்த பை ப்ரொபோஷன் இல்லைன்னா ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு சதுரத்தினுடைய சுற்றுவட்டம் சுற்றளவு பெரிமீட்டர், சதுரத்தினுடைய சுற்றளவு, சதுரத்துக்கு எத்தனை பக்கம், நாலு பக்கம், அந்த நான்கு சேர்த்து நம்ம நீங்க டோட்டல் பண்ணிட்டு அந்த வட்டத்து மேலேயே அந்த நான்கு முனையில டச் பண்ற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா அந்த வட்டத்தினுடைய பரப்பளவும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஈக்குவலர். அந்த ஒரு கணக்கு இதுல வந்து அப்ளை ஆகிருக்கு, பை ப்ரொபோர்ஷன் பயன்படுத்தி அதில் கட்டியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் எத்தனை டிகிரியில் அந்த முக்கோணம் பிடிக்குதுன்னா அந்த ஆங்கிள் போடுறாங்க இல்லைங்களா, ஆங்கிள் எத்தனை டிகிரி ஆங்கிளில் கட்ட முடியும்னா 51 டிகிரி 51 மைனஸ் அதுக்கு பேர். அப்போ அந்த பை ப்ரொபோர்ஷன் இருந்தாலும் ஒழிய இந்த டிகிரியில் வந்து பில்டிங் கட்ட முடியாது, எந்த பொருள் கூட செய்ய முடியாது. அப்போ அந்த பை ப்ரொபோர்ஷனில் அது வந்து அருமையாக கட்டிட்டு இருக்காங்க. அதனுடைய வேல்யூ கூட எவ்வளோ, பைக்கு எவ்வளோ வேல்யூ, 22/7 இல்லைன்னா 3.141. அப்போ இது எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா, உலகத்தில் 6ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. கிறிஸ்துவுக்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டில் தான் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் 2700 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த பிரமிடில் இந்த பை ப்ரொபோர்ஷன் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதனுடைய ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் மற்ற பிரமிடுகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீட்டரை மட்டும் தான் வச்சுக்கணும், எந்த அளவே கிடையாது, துல்லியமான அளவுகளே கிடையாது. அப்போ அதுலேருந்து என்ன முடிவுக்கு வரான்னா, எகிப்து தேசத்தினுடைய மக்கள் அந்த அளவுக்கு கணிதத்தில் வந்து கணித முறை அவங்க பயன்படுத்தின மாதிரி தெரியல. அப்போ இது கண்டிப்பாக இது கட்டுறது யாருன்னா வேற யாரும் தான் கட்டிக்கிறாங்க, எகிப்தினுடைய மக்கள் கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இதன் மூலம் சொன்னாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள், கணக்கு ரீதியாக இந்த ஒரு ப்ரொபோர்ஷனில் இதை கட்டியிருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் நம்ம சப்ஜெக்டில் பார்க்குறோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அளவுகள், அந்த ஒவ்வொரு பாதைகள் என்னுடைய அளவுகளெல்லாம் அளந்து பார்த்தா தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தில் வைத்திருக்கிற காலங்களை துல்லியமாக சொல்லுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது கர்த்தருடைய 2ஆம் வருகை சப்ஜெக்டில், அப்புறம் இன்னும் வந்து வரக்கூடிய வகுப்புகளில் எல்லாம் நம்ம ரொம்ப விவரமாக நம்ம அதை பற்றி படிக்கலாம். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா காலக்கணக்கு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோன்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது, டைமிங் தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியுமா, தெரியாது. வாட்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் எப்படி இருக்கும், அந்த காலத்தில் சூரியனுடைய வெளிச்சம் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க, மேகம் மூட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, தண்ணிட்டு இருப்பாங்க. என்ன டைம் இது, எப்போ எத்தனை மணி டீ குடிக்கணுமா இல்லை சாப்பிடணுமா, ஒன்றுமே தெரியாது, இருட்டானதாக தெரியும். அப்போ அந்த காலக்கணுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு மட்டும் இல்லை தேவனுடைய அவருடைய திட்டத்தில். ஆமாம், அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்களா, அதுக்கப்புறம்லாம் டைம் தெரியுறதுக்காக அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் மனிதனுடைய நிழல் எந்த தூரத்துக்கு போகுது அதிலெல்லாம் மார்க் போட்டு வச்சு இத்தனை மணி இத்தனை மணிலாம் கண்டுபிடிச்சி எவ்வளவோ சிரமப்பட்டுக்கிறாங்க. அப்போ அந்த காலக்கணக்குகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்க்கும்போது பூகோள ரீதியாக இது எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, பூகோள ரீதியாக இந்த பிரமிடு எதை விவரிக்குது ஜனங்களுக்கு, உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, அது கூட ரொம்ப ஆச்சரியமானதாக தான் இருந்துச்சு. என்னன்னா அந்த நான்கு முனைகள் இல்லைங்களா, இப்படி பாருங்க, அந்த நான்கு முனைகள் நான்கு டைரக்ஷன்ஸை வந்து கிளியராக காமிக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காம்பஸ் இருக்கு தெரியுங்களா, திசை காட்டி, திசை காட்டி மானியை கொண்டு போய் அங்கே அந்த பிரமிடு முன்னாடி அங்கே வச்சாக்கா கரெக்டாக நார்த் டைரக்ஷனாக கரெக்டாக நார்த்தில் அப்படியே நிற்கிது, நார்த்து காமிக்குது அப்படியே. அப்போ அந்த ஒன்று காமிச்சா என்ன ஆகும், ஆப்போசிட் சைடு அதே சமமாக இருக்கும். அதே போல் மற்ற இரண்டு இரண்டு பக்கங்களும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி துல்லியமாக உலகத்தினுடைய நான்கு மூலைகளை அது டைரக்ஷன்ஸை காமிக்குது. இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா நம்மளுக்கு வந்து இது சம்மந்தப்படாததுனால இது பெரிய ஆச்சரியமாக தெரியுமானது இல்லை, பட் கண்டிப்பாக சத்தியப்படுகிற ஜனங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் அது இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தேவன் இந்த பூமி எந்த ஷேப்பில் பண்ணிக்கிறாரு, ரவுண்டு இல்லைங்களா, ரவுண்டு அல்லது சர்க்கிள் நம்ம சொல்லலாம். அதாவது ஏசாயா 40:22 படிக்கிறோம், அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு ரவுண்டு பண்ணோன்னா, இப்போ நம்ம ரவுண்டு பண்ணோன்னா என்ன பண்ணுங்க, காம்பஸ் வச்சு சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் இப்படி குத்தி அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்டு போடுவோம். சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டு அது என்ன தெரியுமா, சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த சென்டர் பாயிண்ட் உலகத்துலன்னா எங்க பிரமேடு இருக்குதோ அதுதாங்க சென்டர் பாயிண்ட். ஜெருசலேம் இல்ல, எங்க பிரமேடு நின்றுட்டு இருக்குதோ அதுதான் சென்டர் பாயிண்ட்னு இந்த பூகோள ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேதத்தை சம்மந்தப்படுத்தி பேசறதில்லை, அவங்களுடைய கணக்கில் அவங்களுடைய ஆராய்ச்சியில பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ. ஆனால் இது தேவனுடைய வசனங்களுக்கு சம்மந்தப்படும், யாருக்கு தான் புரியும்னா தேவனுடைய மக்களுக்கு தான் அது கனெக்ட் பண்ண முடியும், அது கம்பேரிசன் அதை லிங்க் பண்ண முடியும். மற்ற ஜனங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ சென்டர் பாயிண்ட் எதுனா இந்த கிரேட் பிரமிட் தான். அப்போ டைமிங் கால்குலேஷன் கூட எப்படி தான் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும்னா, இன்றைக்கெல்லாம் வந்து டைமிங் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க உலகத்தில், ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம் சொல்கிறாங்க. அதாவது அது எங்கே இருக்குதுன்னா பூமியினுடைய பாதிக்கு மேலே போகுது. பூமி உருண்டை எப்படி இருந்துச்சுன்னா சென்ட்ரலில் வரக்கூடிய அந்த கோடுகள் மேலே இல்லை, அதுக்கு மேலே பாரிஸில் போகுது அந்த கோடு, அந்த அந்த கிரீன்விச், அந்த பாரிஸில் இருக்கிற அந்த டைமிங் வச்சு தான் உலக டைமிங்கை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. அது ஆக்சுவலாக சரியான டைமிங் முறையே கிடையாது. அப்போ எங்கே இருக்கணும்னா பிரமிடு எங்கே இருக்குதோ அந்த ஈழந்து தேசத்தினுடைய நடுவில் போகுது அந்த கோடு, அதான் வந்து சென்ட்ரல். அதுக்காக தான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கடலுக்கு பேர் கூட எப்படி வச்சிருக்கிறாரு, மத்திய தரை கடல், மத்திய தரை, மத்தியத்தில் இருக்குது அது, மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மத்திய மே அதாவது இன்னும் கூட சொல்ல போனது அந்த அந்த கடல், அதான் மத்திய மெடிட்டரேனியன் சி, மத்தியத்தில் இருக்குது அது. அப்போ அதனுடைய கணக்கு வச்சு டைம் எடுத்தா தான் அங்கே தான் ஜீரோ போயிட்டு இருக்கு, ஜீரோ மெரிடியன் அதுக்கு பேர், அந்த கோட்டுக்கு பேர் ஜீரோ. அங்கிருந்து கணக்கு எடுத்தா தான் டைமிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க எங்கே எடுத்துட்டு இருக்கிறாரு வெள்ளக்காரனு, எல்லாம் பாரிஸினுடைய கால கணக்கு. இது வந்து நான் ஜாஸ்தி உங்களுக்கு சொல்லி குழம்புறது வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கே கணக்கில் வந்து அந்த அளவுக்கு தெரியுமான்னு சந்தேகம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கே தெரியாது. ஆனால் அவங்க கொடுத்துக்கிற சில விஷயங்களை ஓரளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோ. அப்படி இருக்கும்போது இந்த டைமிங் கால்குலேஷன் கூட கண்டிப்பாக இந்த கிரேட் பிரமிடுங்கிற இடத்துல வச்சு தான் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் அது வந்து அவங்க பண்ணல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்குது இந்த கிரேட் பிரமிடு இருக்கிற இடம், அதாவது எகிப்து எங்கே இருக்குதுன்னா உலகத்தை ரெண்டாக பிரிக்கு, அதாவது கிழக்கு மேற்கு ரெண்டாக பிரிக்குது. நீங்கள் இந்த ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலோ அல்லது அவங்களுடைய புஸ்தகம் நீங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கிழக்கு பூமியினுடைய மத்தியத்திலிருந்து கிழக்கு பகுதிக்கு என்ன பேருங்க யாரும் சொன்னீங்களா, மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க அதுக்கு பேர் வந்து ஓரியண்ட், கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த பகுதிக்கு ஓரியண்ட். அப்புறம் வெஸ்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் ஆக்சிடென்ட், கேள்விப்பட்டிருக்கீங்க ஓரியண்ட் ஆக்சிடென்ட் கேள்விப்படல. அப்போ அது வந்து நீங்கள் புக்கில் இருக்குது, நம்ம போன மாதம் வருஷம் கூட என்னுடைய பையன் நான் சொல்லிக் கொடுத்தாது, ரொம்ப சம்மந்தமாக இருக்குது நம்மளுக்கு, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்ஜெக்ட் இருக்கு. அட்லாஸ் இல்லையா, அட்லாஸ் புக்கில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது அப்போது எது சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு வருதுன்னா கரெக்டாக வந்து பூமியினுடைய மத்தியத்தில் அந்த பிரமிடு எங்கே இருக்குதோ அந்த பகுதி, எகிப்து தேசம் அந்த பகுதி தான் பூமியினுடைய சென்டர் பாயிண்ட். அப்போ அந்த எகிப்தில் நடந்த இந்த எந்த இப்போ ரவுண்ட் இருக்குது பூமி, நீ எந்த ஆங்கிள் போட்டு குறுக்க போட்டாலும் கூட சென்டர் பாயிண்ட் எது வரும்னா பிரமிடு தான், வேறு எந்த இதுவுமே வர்றதில்லை. அது கூட நீங்கள் நோட்ஸில் இருக்கு தான் நினைக்கிறேன், இந்த படம் இருக்கா நோட்ஸில் கூட இருக்குல்ல, நோட்ஸில் கொடுத்துருக்குறோம், நோட்ஸில் கொடுத்துருக்காது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்போ அந்த எகிப்து தேசம் அந்த கீழ் எகிப்துடைய பகுதி தான் உலகத்தினுடைய ஒரு மையப்பகுதி, அங்கே தான் இந்த பிரமிடு இருக்குது. எந்த ஆங்கிளில் நம்ம பார்த்தா கூட பிரமிட் சென்டர் பாயிண்டாக இருக்கிறது எல்லாருமே விவரமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து வானசாஸ்திரத்தின்படியாக இன்னொரு ஆராய்ச்சி, அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அது எப்படின்னா ஜான் டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், வான சாஸ்திரம் படிக்கிறவர், அவர் என்ன பண்ணார்னா பொதுவாக அந்த வான சாஸ்திரிகள் அதாவது அவங்களுக்கு என்ன சொன்ன அஸ்ட்ரானமர்ஸ் இல்லைங்களா, அஸ்ட்ரானமி அஸ்ட்ரானமர் அதாவது விண்வெளி ஆராய்ச்சியாளர், இவங்க வந்து சில இதெல்லாம் டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சில உண்மைகளே வச்சிருக்கிறாங்க, உண்மைகளே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்ச புக்கு ஏற்கனவே போட்டாச்சு. இந்த டைமில் இது இந்த பிரமிடு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த ஜான் டெய்லர் உள்ளே போனார், ஏற்கனவே சில உண்மைகளை தெரிந்தவராக உள்ளே போய் நானும் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போனார். அப்போ உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணும்போது உள்ளே போகிறதுக்கு முன்பதாக வெளியில் வந்து ஆராய்ச்சி பண்ணார். வெளியில் என்ன ஆராய்ச்சினா அந்த நான்கு பக்கம் நடந்தார், இந்த பிரமிடுடைய நான்கு மூலைகளும் இங்கே இருந்தீங்க இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க, அங்கே வந்து அளந்துட்டே போனார். எந்த அந்த அளக்குறது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும், பிரமிடுக்கு வந்து தனி கணக்கு வச்சிரு, தனி மேத்தமேட்டிக்ஸ் உருவாக்கிக்கிறாங்க இந்த உலகத்தில். அதுக்கு பேர் பிரமிட் இன்ச்சஸ். இப்போ நம்ம டெய்லருடைய இன்ச்சஸ் தூக்கிட்டு போய் இதை அளந்துட்டோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, இது அளக்கவே முடியாது. அந்த டெய்லர் இன்ச்செல்லாம் வச்சு நீட்டமாக இங்கே பிடிச்சிட்டா அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து தனியாக ஒரு ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் பிரமிடு இன்ச்சஸ். அப்புறம் மூலமாக அளக்கிறதுக்கு சேக்ரட் குயூபிட்ஸ், அதுக்கு பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அது என்னன்னா, சில அது வந்து சில மடங்குகள் அதிகப்படுத்தணும். அது ஒரு இன்ச்சு காமிச்சா அதனுடைய மடங்கு ஜாஸ்தி. எப்படி இப்போ நம்ம மேப்லலாம் பண்ணுற, மேப்பில் வந்து கோயம்புத்தூர் டு சேலம் 160 கிலோமீட்டர் அப்படின்னா, மேப்பும் 160 கிலோமீட்டருக்கு மேப் போட்டே ஆகுமா? அதுக்கு சும்மா இருக்கிறது பெஸ்ட்டு, மேப்பே போட தெரியும். அவள் என்ன பண்ணுறாங்க, மேப்பில் உலகத்தையே நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த பேப்பரில். இந்த பேப்பரில் உலகத்தையே எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒரு பட்டணத்துக்கு இன்னொரு பட்டணத்துக்கு எவ்வளோ தூரம், எல்லாம் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போடுறாங்க அது? 1 சென்டிமீட்டர் அல்லது 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர் கொடுத்துருப்பான், சைல ஸ்கேல் கொடுப்பான். அப்போ நம்ம அந்த 1 மில்லிமீட்டருக்கு என்ன நம்ம கணக்கு எடுக்கணும், 100 கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கு கொடுக்கணும். அதே போல 2 மில்லிமீட்டர் வந்தால் 200 கிலோமீட்டர் கணக்கு எடுக்கும். அப்படி எடுத்தா தான் அதனுடைய அந்த தூரம் எல்லாம் நம்ம சுலபமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டே பார்த்துக்கலாம். அது போல தான் இந்த பிரமிடு அளக்கும்போது இது வந்து இந்த டெய்லருடைய இதில் அளக்க முடியாது, மாறாக இது பிரமிட் இன்ச்சஸ் தனி கணக்கு அவங்க வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த ஒரு டேப் வச்சுட்டு தான் ஜான் டெய்லர் போய் 4 மூலைகளை அளந்து பார்த்தார். அப்போது அளக்கும் போது அதனுடைய டோட்டல் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா, அது இந்த முளக்கணக்கில் அவர் கண்டுபிடிச்சாருன்னா 365.242 கியூப் சேக்ரட் கியூபிட்ஸ் அப்படின்னு அளவு கண்டுபிடிச்சார். 365.242 அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார், தன்னுடைய ஆட்களை எல்லாம் பார்த்தார். நம்மளுக்கு எதாவது ஆச்சரியம் இருக்கு, உங்களுக்கு எதாவது ஆச்சரியம் ஆகுதா? சோலார் இயர் இல்லைங்களா, அதாவது பூமி சூரியனே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுதோ அது துல்லியமாக அதில் இருந்துச்சு. அப்படியே மூஞ்சி மூஞ்சி பார்த்தார் அவர், என்னப்பா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தெளிவாக கண்டுபிடிச்சாங்க, பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த நாட்கள் எவ்வளோங்கிறது தேவன் இந்த ரவுண்டில் இந்த பிரமிடினுடைய சுற்றி வரும்போது வச்சிருக்கிறார் அந்த பேசிக். ஆனால் மற்ற பிரமிடெல்லாம் போனால் அந்த மாதிரிலாம் அளவுகள்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர், அதே அஸ்ட்ரானமர் இன்னொருத்தர், வில்லியம் பெட்ரி அப்படிங்கிறவர். வில்லியம் பெட்ரின்றவர் போயிட்டு அவர் ஒரு கணக்கு கண்டுபிடிச்சார். என்ன கணக்குனா, நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி ஏறிட்டு வரணும் இல்லைங்களா, சைடில் ஏறணும்னா சைடாக ஏறணும். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, சைடாக ஏறினார் இந்த பக்கம், அவருடைய சைடில் ஏறி வரும்போது 10 அடி ஏறிட்டார். 10 அடி ஏறும்போது ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ வருது அப்படின்னு நடந்தாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது எவ்வளோ வந்துச்சுன்னா 9 அடி வந்துச்சு. 10 அடி சைடில் ஏறினா சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக வருது, 9 அடி வந்துச்சு. திருப்பி இன்னொரு 10 அடி ஏறினார், திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக அளந்து பார்த்தாரு, 18 அடி கரெக்டாக வந்துச்சு, 9 இன்னொரு மடங்கு. திருப்பி இன்னொரு 10 அடி ஏறினார், திருப்பி அவங்க ஸ்ட்ரெயிட் அளக்கும் போது 27 அடி கரெக்டாக வந்துச்சு, 27 இது இன்ச்சஸ். அப்போ இப்படியே போயிட்டு, அதாவது அடி கணக்கில் அவர் இப்படியே மேலே போயிட்டு அவர் அளந்து முடிக்கும் போது அவருக்கு ஒரு நம்பர் கிடைச்சிது. என்ன பண்ணார்னா, என்ன நம்பர் கிடைச்சதுன்னா, 5807.05 இன்ச்சஸ். கொஞ்சம் ஜாஸ்தி கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் முழுமையான ஒரு எண் அவருக்கு கிடைச்சது, 807.05 இன்ச்சஸ். அப்போ என்ன பண்ணார்னா, இந்த ஒரு கணக்கை ஏற்கனவே ஏறி வந்துக்கிறார். 10 அடி ஏறினா 9 அடி சென்ட், அப்போ 10^9 போட்டார். 5807.05 10^9 போடும்போது அவருக்கு என்ன கணக்கு கிடைச்சதுன்னா, 146.9 மில்லியன் கிலோமீட்டர் கிடைச்சது. 146.9 × 1,000,000 கிலோமீட்டர் போட்டால் ஒரு கணக்கு வந்துச்சு, 9,16,00,000. அதில் வந்து வேறொருத்தர் கொடுத்த கணக்கு அங்கே போட்டுருக்குறாங்க, 84,00,000. ஆனால் நமக்கு தேவை என்னென்னா, 9 அந்த 15 மேலே நம்ம கணக்கு வைக்கலாம். அவள் 15,00,000 அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார், குதிக்கிறார். என்ன குதிச்சாருன்னா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி, ஆனால் ஒரு வான ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்லை, ஏற்கனவே சில உண்மைகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு கணக்கு அவர் கையில் கிடைச்சோன்னையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன விஷயம்னா, பூமியிலிருந்து சூரியனுடைய தூரம் அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அந்த அளவு இங்கே பிரமிடில் காமிச்சு, பூமியிலிருந்து சூரியனுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா, அது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக அதை பற்றி அவர் எழுதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தான் அநேக விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம கற்பனை கெட்டாத பல்வேறு விஷயங்கள் வந்து இதற்குள்ளே மறைந்திருக்குது. இதை பற்றி நான் இதையே நான் சொல்லிட்டு போனேன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகி போயிடும். அதனால் இந்த சில ஆச்சரியமான விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்குது பிரமிடு அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெளியில் அநேக திருடர்களெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த காற்று மலை இதெல்லாம் வந்து என்ன இருக்குதுன்னா, அதனுடைய பூச்செல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது, கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் ஆகிட்டு அந்த அளவுக்கு தேஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனாலும் பில்டிங் வந்து ஃபுல்லாக அது அப்படியே இருக்கிறது நம்ம பார்க்கணும். இப்படி அநேக விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை இது வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுத்து, எப்படி இப்போ நம்ம சூரியன் சந்திரன் இன்னும் வந்து இயற்கை எல்லாம் இதுக்கு முன்பதாக மனுஷன் எப்படி இருக்கிறான், எதுக்கு போராட முடியுங்களா, எதுக்கு போராட முடியாது. பாருங்க மலை வந்து சேர தடுக்க முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இயற்கைக்கு முன்பதாக தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்பதாக மனுஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல தான் இந்த பிரமிடுக்கு முன்பதாக கூட மனுஷனால் ஒன்றும் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த காலத்தில் இந்த பிரமிடு கட்டியிருந்தால் கூட ஜன்னம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது எப்போ கட்டியிருக்கிறாரு, இந்த காலத்தில் கூட கட்ட முடியாத பில்டிங், அது அந்த காலத்தில் 4000 வருடங்களுக்கு முன்பதாக அவங்க கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது தற்கால ரகசியம்னு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இது மனிதர்களுடைய மூலையில் கட்டுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவள் எந்த விதமான ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷங்கள், ஒரு சாதாரண பொதுவான ஜனங்கள் இப்படிப்பட்ட பில்டிங் எடுத்து கட்டுறதுக்கு அந்த காலத்தில் இந்த காலத்தில் சரி அந்த காலத்தில் சரி வாய்ப்பே கிடையாது. இப்போ பொதுவாக அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இதை பற்றின சில ஆராய்ச்சிகள் எது கட்டுறதுக்கு, அதான் 40 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1,00,000 பேர் வேலை செஞ்சதாக அவங்க சொல்கிறோம். 1,00,000 பேர் அடிமைகளாக கொண்டு வந்து வச்சு அவங்க ராத்திரி பகலாக வேலை வாங்கியிருக்கிறாங்க. அப்போது அவ்வளோ வருடங்கள் வந்து வேலை செஞ்சு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், ஆனாலும் இது மனுஷங்களுடைய மூலையில் இது கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வேணால் லைப்ரரியெலாம் போய் பார்த்தீங்கன்னா பிரமிடு புக்கு கொடுக்குறாங்க லைப்ரரியில், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். என்னுடைய பொண்ணு கூட லைப்ரரியிலேருந்து இந்த புக்கு கொண்டு வந்துச்சு. என்ன புக்குனா, அது பிரமிழ் மாதிரியே புக்கு போட்டுக்கிறான். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்து பெர்க் ஸ்கூல், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெர்க் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்க, கோயம்புத்தூர் ஒரு பிரபலமான ஸ்கூலு. அதனுடைய பிரின்சிபல் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக இந்த இதுக்கு போயிட்டு வந்தார். அவர் ஒரு ஹிந்து தான், அவர் கூட போயிட்டு, அவர் ஒரு நல்ல பெரிய படிப்பாளி தான், அவர் போய் உள்ளே போய் அவர் கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தார். அவர் கூட 6 மாதமோ 1 வருஷமாக இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து அந்த புக்கை போட்டிருக்கிறார். அந்த பிரமிட் பற்றி அதில் ஒவ்வொரு இப்போ எப்படி நான் கணிதம், பூகோளம், விஞ்ஞானம் அதெல்லாம் நான் சொன்னேன், அந்த மாதிரி அவரும் தனித்தனி தலைப்புகள் அந்த புக் எழுதிக்கிறார். தமிழ்லேயே இருக்குது, தமிழ்லேயே போட்டுக்கிறாரு, இங்கிலீஷ்லேயே போட்டுக்கிறாரு. அப்போ அதில் படிக்கும்போது மற்றவர்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதே தான் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக அவர் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி கொடுத்துருக்காருன்னா, இது கண்டிப்பாக மனிதன் கட்டவே இல்லை அப்படின் கொடுத்துருக்கிறார். ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கிறார், ரொம்ப ஆச்சரியம் ஆகிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய ஸ்கூலினுடைய என்ட்ரன்ஸில் ஒரு பிரமிட் கட்டிக்கிறார். 9 அடி உயரத்துக்கு தான், ஜாஸ்தி இல்லை, பிரமிட் மாதிரியே 9 அடி உயரத்துக்கு கட்டி எல்லாரும் போய் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கோயம்புத்தூர் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரமிடு வீடுகளில் வச்சிங்கன்னா ரொம்ப ராசின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால் என்னாச்சுன்னா, அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் அந்த காலத்தில் வீடுகளில் சின்ன சின்ன பிரமிடு வச்சுருப்பாங்க, கட்டையில் செஞ்சு செஞ்சு. இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கல சில இடத்துல இப்படி வச்சுருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், இதில் வாஸ்தில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே போல் பில்டிங்ஸ் நீங்கள் கட்டும்போது பெரிய பெரிய பணக்காரங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிரமிட் மாதிரி இப்போ கட்டுறாங்க, கவனிச்சிங்களா? இதெல்லாம் வந்து அவர் பண்ண வேலை தாங்க. அந்த கோயம்புத்தூர் பகுதியில் எல்லாம் எப்படி இந்த மீன் தொட்டி வீட்டில் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த பிரமிடு வந்து வீடு வீடு வச்சுக்கிறாங்க, வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில், இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இது கூட நீங்கள் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வேதகமத்துக்கும் இதுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது, உண்மையிலேயே பிரமிடு வந்து வேதத்தினுடைய சம்பந்தம் தானா அப்படிங்கிறத பற்றி 1வது வசனத்துக்கு நம்ம போலங்க. சங்கீதம் 118:22.
வீடு கட்டுகிறவர்கள்
இங்க ஒரு கல் பற்றி பேசுறாரு. என்ன கல்னா, வீடு கட்டுறவங்க ஆகாதன்னு தள்ளின கல்லு இவ என்ன இருக்குது மூளைக்கு தலைக்கலாயிடுச்சு. அப்ப அந்த யார் அங்க சொல்லப்பட்டது அந்த வீடு கட்டணு அந்த கல் யாரப்போ மூளைக்கல் கத்துறாங்க
இயேசு.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை பத்தி கத்துற இயேசு சொல்லும் போது எங்க சொல்லிக்கிறார் மத்தேயு 21:42 ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல யார் அந்த வீடு கட்டுறவங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆகாதன்னு தள்ளிட்டாங்க. யாரு நம்முடைய கர்த்தரையே இயேசு. இப்போ கர்த்தரையே இயேசு அந்த ஆகாத கல்லு இப்ப என்ன ஆயிடுக்குது மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன தேவன் ஒரு வேற ஒரு ஆலயம் ஆவிக்குரிய ஆலயம் கட்டுறாரு. அதனுடைய பேசா யாரு தான் அஸ்திபாரம். இயேசு இல்லாமல் வேற அஸ்திபாரம் போட முடியாது. அப்ப அந்த புதிய அந்த ஆலயத்துல இயேசு தான் அஸ்திபாரக்கல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம் ஆகாதென்று தள்ளின கல்லு எப்படி இருக்குது மூளைக்கு தலைக்கல். அப்ப அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா இருக்குன்னா ரெண்டு வகையா சொல்றாரு. ஒண்ணு வந்து மூளைக்கல் இன்னொன்னு வந்து தலைக்கல். இதே கல் பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது 28:16
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன்.
இந்த கல்லுக்கு இன்னொரு பேர் என்ன? இப்ப எத்தனாவது பேர் ஆகுது இதுக்கு? மூணாவது. முதல் பேரு தலைக்கல் ஹெட் ஸ்டோன், அப்புறம் கார்னர் ஸ்டோன் மூளைக்கல், அப்புறம் இங்க அஸ்திபாரக்கல், அப்புறம்
தலைக்கல்லா
கூட இருக்குது மூளைக்கல்லா கூட இருக்குது அப்புறம் அஸ்திபாரக்கல்லா கூட இருக்குது. பொதுவாக இன்னைக்கு வந்து சாதாரணமா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டும் போது அஸ்திபாரக்கல் எங்க போடுவாங்க? மூளையில போடுவாங்க. அந்த கல்லுக்கு பேரு தலைக்கல். யாராவது சொல்லுவாங்க டாப் ஸ்டோன் சொல்லுவாங்க? டாப் ஸ்டோன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அஸ்திபாரக்கல் எங்க இருக்கும்? அடியில தான் இருக்கும் இல்லைங்களா, பாட்டம்ல இருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு உருவகம் உருவகம் எப்படி இருக்குதுன்னா இது தலைக்கல்லா கூட இருக்குது அதே டைம்ல மூளைக்கல்லா கூட இருக்குது அதே டைம்ல அஸ்திபாரக்கல்லா கூட. இது எந்த பில்டிங் பொருந்தும் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த பில்டிங் போனாலும் இந்த வார்த்தைகள் சரி செய்யற ஒத்து வராது. இந்த பில்டிங் மட்டும்தான் போடணும், பிரமிடுக்கு மட்டும்தான் போட முடியும். அதனால தான் நம்ம இந்த சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல பின்னாடி இருக்கிற அந்த படத்துல எல்லாம் முக்கோன்னு தான் நம்ம காமிச்சிருக்கோம் பிரமிட்ல. அப்ப அந்த பிரமிட் ஷேப் தான் காமிக்கிறோம். அப்ப பிரமிட்ல ஒண்ணுல மட்டும்தான் இந்த இது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சூட் ஆகும். எப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ இப்ப தலைக்கல் இப்ப இந்த இதுக்கு முக்கோணத்துக்கு எவ்வளவு மூளை, இந்த பிரமிடுக்கு எத்தனை மூளைகள் இருக்குதுங்க, எத்தனை பாயிண்ட்? மேல 5 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? 5 பாயிண்ட் இருக்குது. அப்ப அந்த 5 பாயிண்ட்ல மேல வச்சுக்கிற கல்லுக்கு பேர் என்ன? தலைக்கல். மேல வச்சுக்கிற பேருக்கு தலைக்கல் சொல்லலாம். இந்த கல்லு தான் அஸ்திபாரக்கல்லும் கூட. எப்படி அஸ்திபாரக்கல் அப்படின்னா மேல இருக்கிற கல் எடுத்துட்டு என்ன ஆகும் பிரமிடுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப மேல இருக்கிற கல்லு வெட்டி எடுத்தா கூட அது எப்படி தெரியும் ஷேப்பு? அது கூட ஒரு பிரமிடு தான், அது ஒரு குட்டி பிரமிடா இருக்கும். மேல டாப்ல கட் பண்ணி எடுத்தீங்க எப்படி இருக்கும்? அது முக்கோணமா தான் இருக்கும். அப்ப அது கூட ஒரு தனி பிரமிடு. அது கொண்டு வச்சீங்கனாக்கா கீழே இருக்கிற அந்த பில்டிங் என்ன ஆகும் பிரமிட் ஷேப்புக்கு அது வரும். அப்போ அந்த ஷேப் கொடுக்குறது இல்லைங்களா? அப்போ அந்த பில்டிங்கினுடைய மேலேருந்து கீழே வந்தால் தான் அந்த ஷேப். அப்போ அந்த வகையில் தலைக்கல்லாம் கூட இருக்குது அஸ்திபாரக்கல்லாம் கூட இருக்குது அதே டைமில் மூளைக்கல்லாம் கூட இருக்குது. எத்தனாவது மூளை இருக்குது? 5வது மூளை. மேல மூளை இருக்குது. அப்போ மூளைக்கல்லாம் இருக்குது தலைக்கல்லாம் கூட இருக்குது அப்புறம் அஸ்திபாரக்கல்லாம் இருக்குது. அப்போ அந்த அஸ்திபாரக்கல் மேலே வச்சா அந்த ஷேப் கீழே மேலே போகிறது இல்லை, ஷேப் வராது. நீங்கள் மேலே கட் பண்ணி எடுத்துட்டா ஷேப் கிடைக்காது. அந்த கல் இருக்கணும், அந்த கல் இருந்தால் தான் அந்த பிரமிடு சொல்ல முடியும். அப்போ அதனுடைய ஷேப் அது இல்லைன்னா அந்த பில்டிங்கே சொல்ல முடியாது. அப்போ மேலேருந்து கீழே வர்றதுனால இது அஸ்திபாரக்கல்லாக கூட இருக்குதுங்க, வேறு எந்த பில்டிங்க்கு இது செட் ஆகாது. சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம இது இன்னும் சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது, அதாவது எகிப்தில் இது எப்படி தேவனுக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஏசாயா 19:19
அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதில் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும்.
ஆமா, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது பிரமிடு குறித்தான ஒரு வசனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவன் எகிப்தில் இது வந்து ஒரு சாட்சியாகவும் ஒரு அடையாளமாகவும் அல்லது ஒரு அற்புதமாக கூட அது இருக்கலாம். ஏன்னா இது வந்து அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதே இது இது பற்றி இன்னொரு வசனத்தில் நம்ம படிக்கலாம், எரேமியா 32:20.
இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் இருக்கும் கீர்த்தியை உமக்கு
உண்டாக்கி. இது நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு வரீங்க, எகிப்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சுட்டு தான் வரீங்க. எரேமியா சொல்லிட்டு ஆதி காலத்துல அந்த 10 வாதிகள் நிகழ்த்தினாரு, இன்னும் அநேக அதிசயங்கள் வந்து எகிப்துக்குள்ள நிகழ்த்தினாரு. அதை தொடர்ந்து இப்போ இந்த பில்டிங் கூட தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆச்சரிய அதிசயமாக அங்கே வைத்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இது வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது அந்த ஒரு வசனம் ரொம்ப குழப்பத்துக்குரிய வசனம், நுணுக்கமாக பார்த்தா தான் கன்ஃபியூஷன் ஆகும். எப்படின்னா காலத்தில் எகிப்து தேசத்தினுடைய நடுவில் இந்த மிஸ்ட் ஆஃப் ஈஜிப்ட் அப்படிங்கிறார், அதாவது எகிப்து தேசத்தினுடைய நடுவில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அப்புறம் அதன் எல்லை அருகே அப்படிங்கும்போது சென்ட்ரல்லையும் இருக்குது எல்லையிலையும் இருக்க முடியுமா ஒரு பில்டிங். அப்போ சென்ட்ரல் ஒரு பில்டிங் இருக்கணும், எல்லையில் ஒரு பில்டிங் இருக்கணும். இப்போ சேலம் வந்து தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதினாக்கா இது சேலத்தினுடைய எல்லைன்னு சொல்ல முடியுமா? சென்டர் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா எல்லை ரெண்டு ஏதோன்னு சொல்ல முடியும். ஆனால் இது எப்படி சொல்லி சொல்லிக்கிறாரு, எல்லையில் கூட இருக்குது அதே டைமில் சென்டராக கூட இருக்குது, இது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்போ அந்த எல்லை சென்டர் இது எப்படி, இது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னன்னா இந்த பிரமிடு கட்டியிருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா கீசா, கீசா பகுதி அதாவது டெல்டா பகுதி. அந்த நைல் நதி கடலில் மத்தியதரை கடலில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற அந்த டெல்டா பகுதியில் அது கட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த கீசா அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா அரபிக் பாஷையில் கீசானா என்ன அர்த்தம்னா பார்டர், எல்லை, எல்லைனே பொருள். சரி, இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் எகிப்து ஒன்று தான், ஆனால் இந்த பைபிள் காலத்தில் எகிப்து ரெண்டு எகிப்தாக இருந்தது, லோயர் ஈஜிப்ட் அண்டு அப்பர் ஈஜிப்ட். அதாவது அந்த படத்தில் கீழே கொடுத்துருக்குறாங்க, அதாவது நைல் நதி கடலில் கலக்கக்கூடிய இடம் லோயர் ஈஜிப்ட், கீழே எகிப்து. பிரமிடுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற உள்ளுக்கிற இடம் வந்து மேல் எகிப்து, ரெண்டு எகிப்து இருந்துச்சு. அப்போ அந்த ரெண்டு எகிப்து பிரிக்கிறது எதுனா இந்த பிரமிடு தான். அப்போ அந்த எல்லை அருகே கூட இருக்குது, அதே டைமில் எகிப்தினுடைய மையப்பகுதியில் கொடுக்குது. ரெண்டு எகிப்து, லோயர் எகிப்து அப்பர், ரெண்டும் மேல் கீழ் ரெண்டுக்கும் இடையில இந்த பிரமிடுங்கிறதுனால இது சென்ட்ரல் கூட இருக்குது அதே டைம்ல எல்லையில கூட இருக்குதுன்னு நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட் ஏசாயா 19:20.
அது எகிப்து தேசத்திலே பேரைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும்.
எகிப்து தேசத்தினுடைய மத்திய எப்படி இருக்கும், எகிப்து தேசத்திலே பேரைகளின் கர்த்தருக்கு பாத்தீங்களா, அப்ப நம்முடைய தேவனுக்கு அது எப்படி இருக்குது அடையாளம் அப்புறம் சாட்சி. அடையாளம்னா சைன், இங்கிலீஷ்ல சைன், சாட்சினா விட்னஸ். அப்போ அந்த அடையாளம், அதாவது அடையாளம் என்ற அந்த வார்த்தை எபிரேய வார்த்தைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அந்த வார்த்தை என்ன வருது, OWTH, ஓத் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதனுடைய பொருள் சிக்னல் ஆர் எவிடன்ஸ். சிக்னலுக்கு தமிழ் என்ன சொல்லலாம், இப்போ பாருங்க சிக்னல் போட்டிருக்கேன், சிக்னல் நிற்கிறேன்னா அந்த சிக்னல்னா என்ன அர்த்தம், தமிழ் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தை, அடையாளம் இல்லாமல் வேற ஏதாவது வார்த்தை இருக்கா, எச்சரிக்கை இல்லை, குறியீடு, யார் சொன்னீங்க குறியீடு, யார் சொன்னீங்க, புது புதிய வார்த்தை, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வார்த்தை கிடைக்கவே இல்லை, நானும் திங்க் பண்ணி பார்க்குறேன். குறியீடு ரொம்ப அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு தான். அப்போ அந்த குறியீடு அப்படின்னு சொல்லும் போது அடையாளம் அல்லது குறியீடு அல்லது ஆதாரம், சிக்னல் ஆர் எவிடன்ஸ். அப்போ இது யாருக்காகன்னா பிதாவாக தேவனுக்கு அது ஒரு சாட்சி, அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு குறியீடாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னா இதற்குள் இருக்கிற விஷயங்கள், இது கட்டப்பட்ட அந்த கட்டிட நுணுக்கம், கட்டிட முறை மட்டும் இல்லை, அதற்குள் மறைந்திருக்கிற அந்த ஞானம், இதெல்லாம் யாரை வெளிப்படுத்துதுன்னா கண்டிப்பாக மனுஷங்களெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க, இன்னைக்கு கூட போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சி பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சகோதர சகோதரி, நீங்கள் கண்டிப்பாக லைப்ரரிக்கு போகிறவங்க இந்த மகா பிரமிட், கிரேட் பிரமிடுங்கிற பிரமிட் எடுத்து தான் நீங்கள் படிக்கணும். மற்ற பிரமிடில் படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. கிரேட் பிரமிட் பார்த்து தயவுசெய்து நீங்கள் லைப்ரரியில் காசு கொடுத்தாலும் வாங்கி படிக்க வேண்டாம், லைப்ரரிக்கு போய் வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா. நான் சொன்ன விஷயங்களுக்கு மேலே அநேக விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவங்களாம் யாருன்னா தேவனுடைய மக்கள் சொல்ல முடியாது, இவங்களாம் ஆராய்ச்சியில் இருக்கலாம் அவ்வளோ. ஆனால் இப்போ வந்து தேவனுடைய வசனங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறது யாருக்கு தான் புரியுதுன்னா அது நம்மளுக்கு தான் புரியுது. அப்போ அதை பார்க்கும்போது எப்படி மற்ற எல்லா பொருள்களையும் தேவன் சிருஷ்டித்தார், கண்ணுக்கு தெரியாத தேவன் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார் இல்லைங்க. நம்மளுக்கு மனுஷங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அவர் தான் நம்முடைய பிதாவதே தேவன் அப்படிங்கிறத நம்ம எப்படி விசுவாசிக்கிறோன்னா, இது முன்பாக போய் நின்னாலும் கூட நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கு. எப்படிப்பட்ட உலகம்னா, கடவுள் எப்படிப்பட்டவன் இன்னைக்கு விளக்க கொடுக்குறாரு அப்படின்னா, கடவுள் யாருன்னா மனிதனால் தோன்றினவன் கடவுள், புரியுதுங்களா? கடவுள் யாருன்னா கடவுள் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர், அவர் தான் ஆண்டவருங்கிற காலம். ஏன்னா நம்ம பார்க்குற அங்கங்கெல்லாம் பொம்மைங்க அதில் செஞ்சு வச்சு நீயே தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இந்த பிரமிழ் முன்னாடி போய் ஒருத்தன் என்னன்னா, அதனுடைய ஆராய்ச்சிகளை தெளிவாக ஒருத்தர் கற்றுக்கொண்டான், கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவன் அல்லது ஒரு கடவுள் இருக்கிறார்ன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக தேவன் அங்கே வச்சிருக்கிறாரு. இன்னும் கூட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அது அவருக்கு சாட்சியாக, அப்போ சாட்சியாக இருக்கும் என்று சொல்லும் போது அது என்ன அர்த்தம், சாட்சிங்கிறதுனுடைய எவரைய வார்த்தை இடி ஏதுன்ற வார்த்தை, அதுக்கு பேர் அதுக்கு வந்து மீனிங் என்னன்னா ரெக்கார்டர், பதிவு அல்லது சாட்சி, டெஸ்டிமோனி அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். என்ன சாட்சி கொடுக்குது இந்த கிரேட் பிரமிட், இந்த மகா பிரமிடு எதனுடைய சாட்சியாக இருக்குதுன்னா, மனுஷனுக்கான தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தினுடைய சாட்சியாக இருக்குது. தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, பைபிளில் பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனிதர்களுடைய ரட்சிப்பு பற்றி எழுதிக்கிறார். யாரை மையமாக வச்சிருந்திக்கிறார், கர்த்தராக இயேசு சொல்லியிருக்கார், அவங்க தான் இந்த உலகத்தினுடைய ரட்சகராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டமும் இந்த வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். எல்லோரும் தான் பைபிள் வச்சு பேசுகிறாரு, எல்லோரும் தான் பிரசங்கம் பண்ணிட்டாரு பண்ணுறாங்க, ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் சொல்லிட்டாரா? ரட்சிப்பின் திட்டம் அது எங்கே புரியுறது இல்லை, எட்டதில்லை மைண்டுக்கு. ஆனால் தேவனுடைய கிருபையில் தேவன் இந்த மாதிரி எளிமையான இந்த ஜனங்களுக்கு தேவன் காமிச்சுக்கிறார். அந்த தெய்வீக திட்டம் எங்கே மறைச்சு வச்சுருக்காருன்னா, இந்த இங்கே ஒரு பைபிள் இருக்குதுங்க எகிப்து தேசத்தில், அது எதில் எழுதப்பட்ட பைபிள்னா அது கல்லால் எழுதப்பட்ட ஒரு பைபிள். அப்போ உள்ள போய் ஆராய்ச்சி செய்யும் போது அது உண்மையிலே அது சாட்சியாக இருக்கும் தேவனுக்கு. ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி நம்ம பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் நம்ம போய் பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணோம், ரெண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் உறுதிப்படுத்தவே கூடாது. எத்தனை சாட்சி வேணும், ரெண்டு மூணு, எவ்வளோ சொல்கிறான்னு கேட்ட உடனே போய் தீர்ப்பு பண்ணக்கூடாது. என்ன பண்ண ஆசிரியர்கள், ரெண்டு மூன்று சாட்சி வேணும். அப்போ அதே போல தான் பிதாவாகிய தேவனுக்கு கூட கண்டிப்பாக எத்தனை சாட்சிகள் அவர் ஏற்படுத்தியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரெண்டு இருக்குமா இல்லை மூணு இருக்குமா? ரெண்டாவது இருக்கு கண்டிப்பாக, மூணு இருக்காரா? ஏன்னா மேக்சிமம் அவர் வச்சிருப்பார், மேக்சிமம் சாட்சி வச்சிருப்பார். மனுஷங்களுக்கு ரெண்டு இருந்தால் கூட போதும், ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, ரெண்டு இருந்தால் கூட போதும் ஆனால் மனுஷங்கள் நிறைய கேட்பாங்க, மூணு கண்டிப்பாக வச்சுருப்பார். அவள் பிதாவாகிய தேவனுடைய சாட்சியாக மூன்று சாட்சிகள் நம்ம சொல்லலாம். என்னென்ன சாட்சிகள், நம்பர் ஒன் சாட்சி யார், கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா? அவர் உலகத்துக்கு வந்த போது யாருக்கு சாட்சியாக இருந்தார், பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? நம் பிதாவாகிய தேவனுக்கு அருமையான உண்மை உள்ள சாட்சியாக இருந்தார். அதான் நம்ம வெளிப்படுத்தல் நாம் படித்த உண்மை உள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ உண்மை உள்ள சாட்சியாக இருந்தார் பிதாவாகிய தேவன். ரெண்டாவது சாட்சி அது, அதாவது ஜெனி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுது ரெண்டாவது சாட்சி. இது இப்போ ஜீசஸ் போல இருக்குது இந்த உலகத்தில், எல்லாருடைய வீடுகள் இருக்குது. யாருக்கு சாட்சியாக, பிதாவாகிய தேவனுக்கு சாட்சியாக இருக்குது. மூன்றாவது சாட்சி அதப்பிரமி, நீங்கள் வேறு எங்கே போனாலும் கிடையாது, வேறு எந்த சாட்சியும் கிடையாது. அப்போ மூன்று சாட்சிகள் தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு கிளாஸில் ஒரு குருது இந்த மூன்று சாட்சிகள் யாரும் கேட்டாக்கா, பிதா குமாரன் பிரசத்தாவினார். ஏன் அப்படி சொன்னா, அவர் ரெகுலர் கிளாஸ்க்கு வர்றதில்லை, அதனால் அவங்க முன்ன பின்ன புரியுது இல்லை, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே முடிக்கிறாங்க ஒன்றும் தெரியும். பாருங்கள் அவர் என்ன என்ன மைண்டில் தான் வந்துட்டுருக்கார் பாரு. அப்போ ரெகுலர் வந்தாக்கா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் கற்றுக்கொள்ளலாம். அதான் அப்போ இந்த மூன்று சாட்சிகள் நம்ம பார்த்தோம். அதனாலதான் நம்மளை கர்த்தர் இயேசு கூட இந்த உலகத்துல வாழும் போது அவர் வந்து ஒரு வார்த்தை ரொம்ப அருமையா சொன்னாரு. என்னன்னா லூக்கா 19:40.
அவர்களுக்கு அவர் பிரதீபமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நீங்க பேசலினா, நீங்க சாட்சி கொடுக்கலனா எது கொடுக்கணும்? கல்லுகளே சாட்சி கொடுக்கணும். அப்படின்னா எந்த கல்? ரோட்டோரத்தில் இருக்கிறதுல கண்டிப்பா ஜீசஸ் உடைய மைண்ட் என்ன இருந்திருக்கணும்? இந்த பிரமிடு தான் ஞாபகம். ஆனா அப்ப இல்ல, இப்பதான் அது சாட்சி கொடுக்கும். ஏன்னா அது ஏற்ற காலத்தில், அதான் நம்ம ஏசாயா சொன்னார், அக்காலத்திலே அது சாட்சியா இருக்கும். எல்லா காலத்திலயும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது சாட்சி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப என்ன அருமையான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், கல்லாலான ஒரு பைபிள் இது வந்து பிரமிடு. இது பேசும் கண்டிப்பா, நீங்க பேசலன்னா இந்த பிரமிடு இந்த கல்லுகள் பேசும் அப்படின்னு. அப்போ இதுக்குள் மறைந்திருக்கிற அந்த ரகசியங்கள் நம்ம பார்த்தா தேவனுடைய ரட்சிப்பின் தெய்வீக திட்டம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆராய்ச்சி செய்யும் போது எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இது எங்களுக்கு என்னன்னே தெரியல, எதுக்காக இது கட்டியிருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வெளிவரும் போது தேவனுடைய மக்கள் நம்முடைய சகோதரர்கள் வந்து உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணும் போதா கண்டுபிடிச்சாங்க, இது தேவனுடைய ரகசியமாப்பா, இது இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது. அதனால தான், ஆனா அவங்க எழுதுன வச்சுதான் இவங்க நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்க ரோடு, அவங்க கோடு போட்டாருங்க, நம்மளுக்கு ரோடு போட்டோம். தேவனுடைய தெய்வீக திட்டம் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நேரடி உள்ள போயிருந்தேன் நம்மளுக்கு கூட அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு புரியும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் கொடுத்த அந்த ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, அந்த ரிசல்ட் தான் நம்ம புரிதங்களுக்கு மூளை கெட்டுச்சு. ஓ, இது மனுஷங்கனால இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா யாரால தான் இருக்கணும்? உண்மை தேவனால தான் முடியும், வேற கல்லு மண்ணனால முடியாது, அது கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ உண்மை தேவனோட ரகசியம் இதுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத போய் ஆராய்ச்சி பண்ணோம். சரி, இன்னும் அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட இன்னும் வசனத்துல இன்னொரு ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 19:19.
அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும்.
ஆமா, சாட்சி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம், அடையாளம் என்னன்றது கூட நம்ம சொல்லிட்டோம். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? பலிபீடம்னா என்ன, அப்புறம் ஸ்தம்பம்னா என்ன, அது நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல வந்து ஸ்தம்பம் என்றால் பில்லர், இங்கிலீஷ்ல வந்து பில்லர், தூண் இல்லைங்களா? அப்ப தூண், இது ஒரு தூண் மாதிரி தான் இருக்குது, தூண் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங். அப்ப இது வந்து தூணுக்கு சமமாக சொல்றாரு. என்ன தூண் அப்படின்னா, இது இங்கிலீஷ்ல அதாவது எவ்ரே வார்த்தை இதுக்கு என்ன வருதுன்னா மெட்சேபா, அதாவது METSEBAH. மெட்சபான்ற அந்த எவ்ரே வார்த்தையினுடைய பொருள் எ மெமோரியல் ஸ்டோன். மெமோரியல் ஸ்டோன் என்ன, நினைவு தூண். அப்ப இவ்வளவு பெரிய பில்டிங்னுடைய பில்டிங் வந்து எதுக்காக சொல்லிக்கிறாருன்னா, ஸ்தம்பம்னா சாதாரண ஸ்தம்பம் இல்லை, இது ஒரு நினைவு தூண். அப்ப நினைவு தூண்னா என்ன, நினைவு தூண் என்னங்க? இப்ப இரண்டாம் உலக போர்ல, கார்கில் போர்ல நிறைய தியாகிகள் செத்து போயிடுவாங்க. அப்ப செத்து போனதுக்கு அப்புறம் அந்தந்த இந்தந்த ஊர்ல அந்த அவங்க செத்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, நினைவு சின்ன தூண், நினைவு சின்னம் வைக்கிறாங்க. இப்போ இதுல வெலிங்டன் குன்னூர்லாம் போனீங்கன்னா அங்க பேரக்ஸ் இருக்கு, மிலிட்ரி ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இரண்டாம் உலக போர் இருக்காது, உலக போர்ல இந்தியாவுக்காக மறித்த நீலகிரியில வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய பேர் வரிசை, ராமசாமி குப்பசாமி எல்லாம் போட்டு வரிசை எழுதி ஒரு நினைவு தூண் வச்சு அந்த டேட் வரும்போது யாருடைய ஞாபகத்துக்கு வரும், அவங்களுடைய பேரெல்லாம் படிச்சு எல்லாத்துக்கும் ஒரு சொல்லி படிக்கும். அப்போ அந்த நினைவு தூண்ன்றது வந்து ஞாபகம் வருவதற்காக. அதே போலதான் பிரமிடுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் போய் நின்னா அது யாரையும் ஞாபகப்படுத்தும், தேவன் எப்படிப்பட்ட தேவனை ஞாபகப்படுத்தும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம், அந்த தேவனை உடைய ஞாபகம் அங்க அதுக்கு முன்பதாக வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போய் நின்னா ஒரு எரும மாதிரி இருப்பான் மனுஷன் அந்த பில்டிங் முன்னாடி, அதை பார்த்து அவன் ஒண்ணுமே செய்வோம், சும்மா பார்த்துட்டே இருக்க வேண்டியது அவ்வளவு. இப்ப பெரிய பெரிய பில்டிங்ல பார்த்தா என்ன பண்றான், அது அவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியும். அது இந்த பில்டிங்கே எப்படின்னா அந்த பில்டிங் முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கும், சும்மா பேசாம நிக்க வேண்டியதுதான். ஞாபகம் மட்டும் யாரு பத்தி வரணும், உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் அப்படித்தான் இருக்கு. சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், அதாவது இரவுக்கு இரவு அதை பகலுக்கு பகல் வார்த்தைகளை அறிவிக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை சொல்லுகிறது படிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இவங்களுக்கு பேச்சும் இல்லை
வார்த்தையும் இல்லை, ஆனால் அதனுடைய சத்தம் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கு. அப்போ தேவன் இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு சாட்சி, ஓயாமல் இந்த சிருஷ்டிப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி அது சொல்லிக்கொண்டே இருந்து, சின்னதானாலும் சரி பெருசானாலும் சரி எவ்வளோ பெரிய காரியங்களானாலும் எல்லாமே யார் இருக்கிறதாக ஒரு சாட்சி கொடுக்குது, தேவன் ஒருவர் இருக்கிறார். அதே விதமாகத்தான் பேசாத ஒரு சாட்சி இந்த பிரமிட்டு. முன்னாடி போய் என்னென்ன பண்ணுவோம், பேசுவோம் நம்மக்கிட்ட தேவன் ஒருவர், நீ அவருக்கு கண்டிப்பாக அடிப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஞாபகம், அவர் மகா பெரியவர், அவர் மகிமையில் உன்னதமானவர் அப்படிங்கிற அந்த ஞாபகம் அதற்கு முன்பாக, அதனால தான் அது ஸ்தம்பமாக நின்று கொண்டிருக்கு, நினைவுத்தும். அப்புறம் ஆள் அவர் பலிபீடமாக இருக்குது. இப்போ பலிபீடம்னா எப்படி, இப்போ பலிபீடம்னா எங்கே இருந்துச்சு, ஆத்திரப்பு கூடாது கொண்டு போய் பலி செலுத்திடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பலி செலுத்துறாங்களா, யாராவது அங்கீகாரம் இதெல்லாம் போட்டு எல்லாம் வந்து பலி ஆடு மாடு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அது கட்டுறது. அதே போல் ஆத்திரப்பு கூட இருந்த இன்னொரு பீடம் இருந்துச்சு, தூப பீடம், அதில் சாம்பிராணியெல்லாம் போட்டு புகை கிளம்பிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது புகை கிளம்பிட்டு இருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ பின்ன எப்படி தான் அது ஒரு பலிபீடம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, என்ன மாதிரியான பலி செலுத்த முடியும்னா, அப்போ சொன்னாங்க பவுல் அதை பற்றி சொல்லிக்கிறாரு, எபிரேயர் 13:15. அவசியம் இல்லை, அது ஒரு புனித பயணமாக மேற்கொள்ளக்கூடாது. நம்ம இங்கிருந்து கொண்டு அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸ் கணக்கு நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வசதிகள் இருக்குது, நீங்கள் வெப்பில் போட்டிங்கன்னா பிரமிட் போட்டிங்கன்னா அது வரும், எல்லாம் வரும். இதில் இருக்கிற அந்த அறைகள் பற்றியெல்லாம் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும், தனித்தனியாக அக்குவர் ஆணிவராக அதனுடைய விஷயங்களை சொல்லி தந்துருக்கிறாங்க, க்ளீனாக படிக்கலாம். பிரமிட் பேசேஜஸ் வந்து இவ்வளோ ஒரு புக்ஸ் எழுதிக்கிறாங்க, விருப்பம் உள்ள சகோதரர்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு படிக்க முடியாத சகோதரர்களுக்கு தான் தரப்போகிறோம் அதெல்லாம். அப்போது அந்த பிரமிட் முன்னாடி ஒரு வேளை நம்ம போகணுன்னு கூட தேவன் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா போய் பார்த்தா ஆசீர்வாதமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே போகணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக தேவன் ஒரு வாய்ப்பு வைப்பார், ஒரு கம்மி ரேட்டில் இருந்தால் போயிட்டு வர மாதிரி ஜனங்களுக்கு. இப்போ கூட வந்து வெறும் பேக்கேஜ் டூர்லாம் கொடுக்குறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா போனால் கூட போகலாம், ஆனால் நம்ம போகணுங்கிற கட்டாயம் இல்லை, இங்கேருந்து கொண்டு எல்லாவற்றையும் படிக்கலாம். படிக்கும்போது தேவனுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஸ்தோத்திரம், அவ்வளோதான் நம்மளால செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இதற்குள்ளாக எந்த விதமான எழுத்துக்கள் இல்லாத போது இது எப்படி பேஸ்ட், அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த அமைப்புகள், கட்டிட அமைப்புகள், அதனுடைய பாதைகள், அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் இருக்கிற சார்ட் தெரியுதுங்களா, எல்லாத்துக்கும் அந்த பக்கம் இருக்கிற தெரியுது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ இதனுடைய நுழைவாயில் எங்கே இருக்குது, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், பெருமெடுக்குள்ளே போகலாங்க, போகலாமா, சரி. அப்போ உள்ளே போகணுன்னா என்ட்ரன்ஸ் இல்லை, ரொம்ப காலமாக கண்டுபிடிக்க முடியல, என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல, அங்கே இங்கெல்லாம் ஓட்ட பண்ணி பார்த்தாங்க யாராலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஏற்ற சமயத்தில் அதனுடைய நுழைவாயில் கண்டுபிடிச்சாங்க, எங்கன்னா பூமி மட்டத்துக்கு மேலே, அதாவது இதுதாங்க பூமி மட்டம், இந்த கோடு போட்டுக்கிறதா பூமி மட்டம், பூமி மட்டத்துக்கு கீழே இருக்குது இந்த பகுதி, பூமி மட்டத்துக்கு மேலே அந்த பகுதி. அப்போ அந்த பூமி மட்டத்துக்கு மேலே நுழைவாயில் போட்டுக்கு பாருங்கள், அப்போ அந்த நுழைவாயில் வந்து எத்தனை அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னா, அது 50 அடி உயரத்தில் இருக்குது, பூமி மட்டத்திலேருந்து 50 அடி உயரம் போகணுங்க, 50 அடி உயரத்தில் அதனுடைய, ஆமாம், தலையில் பூமி மட்டத்திலேருந்து 50 அடி உயரம் நம்ம போகணும். அப்போது உள்ளே போக உள்ளே போனாக்கா என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பில் போய் நிற்கலாம். பொதுவாக நம்ம எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் எங்கே பார்ப்போம், மேலே கீழே மேலே தான் பார்ப்போம், எப்படி இருக்குது என்ன, அந்த மாதிரி பிரமிடில் போய் மேலே ஏதாவது பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது, அப்படியே தடால் கீழே விழுந்துடும், கீழே போயிடுவோம் நம்ம. அந்த ஏன்னா அந்த உள்ளே போனோன்னே அந்த என்ட்ரன்ஸில் நின்றோடனையும் கீழ் நோக்கி செல்கிற வழி தான் இருக்குது. பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒருத்தர் ஏறிட்டார்னா மேலே போகவே முடியாது, கீழே தான் வர முடியும். நம்ம புரிஞ்சுருங்க, ஒரு 6 மாதம் கேம்ப் படித்தாங்க, அதில் வந்து சில பேரில் கூட அங்கே இருக்கிற லோக்கல் கைடுகளெலாம் கூட்டிகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. பார்க்கும்போது இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சி, ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த பிரமிடில் யார் வேணாலும் போகலாம், எல்லாம் சுற்றுலா தளமாக்கிட்டாங்க. உள்ளே வந்து எல்லாம் படிக்கட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போது லைஃப் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, உள்ளே கேன்டீன் எல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஃபுல்லாக அது ஏசி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் ஏசி அது பில்டிங்குள்ளே. அது மட்டும் இல்லை, சைடில் கைப்பிடி வச்சுருக்குறாங்க ஏறி நடக்கிறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, கைப்பிடி படிக்கட்டு அதெல்லாம் கிடையாது. அதில் இப்படி தான் இருந்துச்சு. அப்படி ஏறி போய் உட்காந்தா, உதாரணத்துக்கும் அந்த ஒரு ஒரு நீக்ரோ அந்த கைடு அவரை உட்கார வச்சு தள்ளி விட்டாங்க நம்ம பிரதருங்க. அவர் சல்ல நேரம் இங்கே வந்து உட்காந்துட்டார், கீழே போயிட்டார், கீழே போயிட்டார், லாஸ்ட்ல அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறார். இந்த இடத்துல வந்துட்டார், இங்கே இங்கே தள்ளி விட்டா இங்கே வந்து உட்கார். ரோடு வந்து அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு, அந்த மாதிரியான ஒரு பாதை. அப்புறம் ஆமாம் ரொம்ப கீழே, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா கீழ் நோக்கிய பாதை. அப்புறம் அந்த கீழே போய் சேர்ந்துங்களா, அதுக்கு பேர் என்ன, குழி பிட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சரி மேலே தான் பார்க்கலாமா சொல்லி பார்த்தாக்கா மேலே ஒரு வழி தெரியுது. இங்கே நீங்கள் பாருங்கள், இதில் மேலே போகலாம், மேல் நோக்கி போகிறதுக்கு பார்க்கலாம். அதாவது மேலே ஒரு ரவுண்டு ஓட்டை இருக்குது. இங்கே இங்கே நின்றோன்னா நுழைவாயிலுக்குள்ளே போய் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு வழி தெரியுது, ஒரு ரவுண்டு. அப்போ அந்த ரவுண்டில் போய் பார்க்கலன்னா அதில் போக முடியாது. என்னென்னா ஒரு கல் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அது எந்த எந்த கல்லால் ஆனதுன்னு அப்புறம் காட்டு, ரெட்டு கிரானைட் கல், ரெட்டு கிரானைட்டில் ஆன ஒரு ஒரு அடைப்பு அதில் இருக்குது, ப்ளக்கு. இந்த ரெட்டு கிரானைட் வந்து பிரமிடில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா இங்கே ஒரு இடம், அப்புறம் இந்த ராஜாவின் அறைன்னு சொல்கிறாங்க, இந்த அறையில் தான் இந்த ரெட்டு கிரானைட் இருக்குது. அப்புறம் இங்கே இந்த முன் அறை இருக்கு பேர், ராஜாவின் அறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அறை, முன் அறையில் தான் இருக்குது இந்த கிரானைட் கற்கள். மற்ற இடத்துலலாம் வந்து சுண்ணாம்பு கற்கள் தான், மார்பிள் ஸ்டோன்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது இது இந்த இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு சொல்லணும், இவ்வளோ பெரிய இவ்வளோ பொருட்கள் எங்கேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்கன்னா, இந்த கட்டப்பட்ட இடத்துலேருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அஸ்வான் மலை பகுதி, அஸ்வான்ங்கிற ஒரு மலை, அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டும் மார்பிள் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. அங்கேருந்து வெட்டி கொண்டாந்துருக்கிறாங்க. எப்படி கொண்டாந்துன்னா நைல் நதியில் போட்டு அந்த வெயிட்டு தள்ளிட்டு வர முடியாதுல்ல, அதனால் தண்ணியில் போட்டால் பொருளுடைய வெயிட் கம்மியாகும். அப்போது அந்த படகுகள்லையோ எப்படி கொண்டாந்துன்னு தெரியாது, அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தி அவங்க கட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த கிரானைட் கற்கள் கல்லான ஒரு ப்ளக்கு வந்து இந்த மேல்நோக்கு பாதையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ யாராவது நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி கீழே தான் வரணும், வேறு வழியே இல்லை. திருப்பி கீழே வந்தால் ஒரே ஒரு வழி இருக்குது பாருங்கள், கீழே வந்தால் மேலே போகணுன்னா இந்த ஒரே வழி தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த வழியில் தான் ஒருத்தர் ஏறி வரணும். அப்போ அந்த வழியில் ஏறி வந்தால் பூமி லெவல் இருக்குது, பூமி லெவல் இதில் இங்கே போடல, இந்த பூமி லெவல் தான் இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது, அதில் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேலைப்பாடு செய்யவே இல்லை. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ உள்ளே எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுருக்குறாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு பாம் போட்டால் என்ன வந்த இடம் வெடித்து குழியாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கரடு முருடாக இருக்குது. ஆனால் அந்த அந்த குழியினுடைய டாப்பில் நார்த் பகுதியில் வட திசையில் மேற்கு டாப்பில் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய முகம் அப்படியே தெரியும். இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கலாம், அடுத்த வாரம் கூட நான் எடுத்துகிட்டு வரலாம் அந்த ஃபோட்டோஸ் காமிக்கலாம். அதில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு முகம் அங்கே தெரிகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி மேலே ஏறி வந்தாக்கா, திருப்பி மேலே வந்தால் இங்கே ஒரு ஜாயிண்ட் வருது. இங்கே எப்படி நம்ம சேலத்தில் 4 ரோட்ஸ் 5 ரோட்ஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி, இங்கே வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணால் இங்கே வழி அடைக்கப்பட்டிருந்த வழி தெரியும். மேலேருந்து கீழே பார்த்தா அடைக்கப்பட்ட வழி தெரியும். போய் பார்த்தாங்க அது, ஓ இதுதான் கரெக்ட், இங்கே உள்ளே வர முடியல ஆனால் பின் வழியாக வர முடியுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சமமான ஒரு வழி, ரெண்டாவது வழி, அப்புறம் மேலே போகிற இன்னொரு மூன்றாவது வழி, ஏறி வந்தால் ஒரு வழி, மொத்தம் எத்தனை வழி, 4 வழி, ஒன்று ஒரே இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. அப்போது இங்கே வந்து ஜாயின் பண்ணாக்கா இங்கே கூட பார்க்கலாம், அப்புறம் வந்த ஏறி வந்த வழியை பார்க்கலாம். அதில் அந்த இந்த இந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா கிராட்டோ, கிராட்டோ அப்படின்னா இலைப்பாறுகிற இடம். அப்போ இந்த இலைப்பாறுகிற இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே வரலாம். இதுதான் ரொம்ப குறுகணமான பாதை, 4 அடி அகலம் தான் இருக்குது. அப்போ 4 அடி அகலத்தில் நடக்கிறதுனே எப்படி இருக்குங்க, ஒரு சுரங்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மேலே வந்து மேலே வரும்போது இங்கே சமமான ஒரு பாதை போகுது, ஹரிசாங்கல் பேசேஜ். அது எங்கே கொண்டு போய் சேர்த்துதுன்னா இந்த ராணியின் நிறைய, அதுக்கு பேர் குயின் சேம்பர். மேல் நோக்கி போனாக்கா திருப்பி மேலே போனால் அதில் கிராண்ட் கேலரி அதுக்கு பேர், அதாவது பெரிய படிக்கட்டுகள், அதாவது பெரிய படிக்கட்டில் பெரிய வழி அது கிராண்ட் கேலரி. எப்படின்னா அதை சைஸ் எவ்வளோ தெரியுங்களா, இதெல்லாம் 4 அடி தான், இது இது இதெல்லாம் 4 அடி தான், இதில் உட்காந்து போயிட்டால் சல்லுன்னு போயிடலாம். அதே போல் ஏறி வருது ரொம்ப கடினமான பாதை, இது கூட ரொம்ப கடினமான பாதை. ஆனால் இங்கே வந்துட்டால் இந்த கிராண்ட் கேலரிக்கு வந்துட்டால் எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படின்னா 28 உயரம் கட்டிக்கிறான். அகலம் வந்து ஆமா டாப் ரூஃப் வந்து 28 உயரம், அப்புறம் அகலம் வந்து 6 நீட்டம் வந்து 155 நீளம். அதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணா இங்க போய் முடியணும்னா 155 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நல்லா விலாசமா நடக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுல மேலே ஏறி போறதுக்கு என்ன வச்சிருந்துருக்காங்கன்னா ரெண்டு சைடும் ஓட்டைகள் இருந்துச்சு, படிக்கட்டு இல்லை ஓட்டைக்கு. அப்போ அது ஃபுல்லா வந்து ஸ்லிப்பரியா இருக்கும், மார்பிளில் கட்டிக்கிறாங்க, இது பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கால் வச்சா செல்லு இழுத்துட்டு போயிடும். நேராக வந்து எங்கே வர தெரியல, இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து உட்காந்து வேண்டியதான். அந்த அளவுக்கு ஸ்லிப்பர் இல்லாது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அப்போது அதில் ஒருத்த ஏறி போகணும்னா ரொம்ப கவனமாக ஏறி போகணுன்றதுக்காக ரெண்டு பக்கமும் அந்த கைப்பிடிகள் மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஓட்டைகள், இதில் நீங்கள் பார்க்கணும். இதான் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்காங்க. அப்போ எப்படி ஏறணும்னா இந்த பக்கம் ஒரு ஓட்டையில் கை பிடிச்சி, அப்புறம் அந்த பக்கம் கால் ஒரு ஓட்டையில் கால் வைக்கணும், அப்புறம் அப்படியே மேலே தவிட்டு தான் மேலே போகணும். நான் படிக்கட்டு மாதிரி போ, இன்றைக்கி படிக்கட்டாயிடுச்சு, ஆனால் இந்த ஓட்டைகள் இன்னும் கூட வச்சுருக்குறாங்க, அதில் அப்படியே தவிது மேலே போகணும். அப்புறம் மேலே போய் சேரும் போது ரொம்ப கடினமாக இருக்குது அந்த பாதை, கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்னனா ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து கிரேட் ஸ்டெப், அதாவது பெரிய படிக்கட்டு. இந்த இடத்துல வந்து நிற்கலாம், அந்த இடத்துல நிற்கும் போது நல்ல விலாசமாக நிற்கும், ஃப்ரீயாக நிற்கலாம். நின்று திரும்பி பார்த்தோன்னா இதெல்லாம் தெரியுதுங்க, அங்கே நின்று திரும்பி பார்த்தா இந்த கிராண்ட் கேலரினுடைய முழு பாகம் பார்வைக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்குது பாரு, இந்த பாதை மேல் நோக்கிய பாதை, அதனுடைய என்ட்ரன்ஸும் தெரியுது, அதுக்கு கீழேயும் தெரியுது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஒருத்தர் ஏறி மேலே வந்திருக்காரு, இந்த வழி கூட தெரியும், இந்த இந்த என்ட்ரன்ஸ் கூட தெரியுது. இங்கேருந்து பார்த்தா பாருங்க, இந்த இடத்துல நின்று பார்த்தா இது முழுசாக தெரியுது, இந்த பாதை கூட தெரியுது, இதனுடைய என்ட்ரன்ஸ் கூட தெரியுது, அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் கூட தெரியுது. அவ்வளோ துல்லியமான பார்வை வச்சுருக்காங்க. அங்கே நின்று பார்த்தா இவ்வளவு 4 அந்த 5 தெரியுது, 4 தெரியுது. அப்போது கிரேட் ஸ்டெப் வச்சு வச்சு திரும்பி பார்த்தா இதெல்லாம் தெரியுது, ஃபார்வேர்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல போய் நின்றுட்டு முன்னாடி போகலாம், இந்த ராஜாமி நாளைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் திரும்பினார்னா முன்னாடியே இந்த வயிறு நெஞ்சு வரைக்கும் ஒரு கிரானைட்கள் அப்படியே தொங்கிட்டு இருக்கு, அந்த கூட 2 கிரானைட். அப்போ என்ன ஆகும், நடந்தா ஒரே அட்டி இடிக்கும். அப்போ என்ன ஆகணும், வெண்டாகி வளைஞ்சு திரும்பி வரணும். வரும்போது திரும்பி முன்னாடி போகலன்னா முடியாது, அப்பவும் நெஞ்சு வரைக்கும் ஒரு கல் தொங்கிட்டு. திருப்பி 2 முறையும் ஒருத்த வெண்டாகி திருப்பி 3 வரும்போது திருப்பி இன்னொன்று தொங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 3 மட்டும் கொஞ்சம் பெரியாது, 21 அகலம், அதில் வந்து நல்லா நிற்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன இன்ச்சஸ் தான் இருக்குது, நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த முதல்ல 2வது 3வது தடைக்கு வரும்போது கொஞ்சம் நிற்கலாம். அதுக்கப்புறம் ராஜாவின் அறைக்குள்ளே போகணுன்னா இன்னொரு கா வெண்டாகும், வெண்டாகி அதை எப்படின்னா இப்படி போகணும், கீழே கீழே உட்காரணும், உட்கார்ந்து தான் வெளியில் வரணும். அந்த படத்தில் இருக்க நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் உட்கார்ந்து வெளியில் உள்ளே வரணும். உள்ளே வரும்போது ராஜாவினுடைய அறைக்குள்ளே போகலாம். அப்போ அந்த ராஜாவினுடைய அறைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்ன இருக்குதுன்னா ஒரே ஒரு பொருள், என்ன பொருள்னா ஒரு சவப்பெட்டி. அவ்வளோ அந்த சவப்பெட்டியில் மூடியே கிடையாது, மூடியே இல்லாத ஒரு சவப்பெட்டி. அது மட்டும் இல்லை, இந்த ரூம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதில் இந்த 9 கிரானைட் கற்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனால் இந்த ரூம் வந்து ரொம்ப உயரமானது, ரொம்ப விலாசமானது, ஆனால் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது அது வந்து. சரி, இப்போ இந்த சரிசமமான இந்த பணம் கொடுத்துருக்குறோம், எப்படி அவங்க உள்ளிருந்து அந்த ராஜாவின் அறைக்குள்ளே போகிறாருன்னு, எவ்வளோ தூரம் தன்னை வளைச்சி உள்ளே கொண்டு போகணும், அதுங்களா வளைஞ்சு நிற்கிறார். அப்போது இந்த மேல் ரூமு இப்போ இங்கிருந்து சரிசமமான பாதை, இந்த சரிசமமான பாதைக்குள்ளே போனால் இங்கே வந்து ராணியின் அறை. ராணியின் அறைக்குள்ளே எந்த கற்களால் கட்டப்பட்டுக்குதுன்னா சுண்ணாம்பு கற்கள், சுண்ணாம்பு சலவை கற், அதாவது மார்பிள் ஸ்டோனில் அவங்க கட்டி ரொம்ப பாலிஷாக இருக்குது, உள்ள ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த ராணியின் அறை மாதிரி ராஜாவின் அறை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமானதாக இல்லை. இதுதான் வந்து இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு முறை. சரி, இதில் என்ன